हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे हरे
हरे कृष्ण हरे
राम हरे राम 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 हरे
भूषणम् श्रीमते कठनादार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नादयामुनमध्यमा अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमक्षुदपधाम् भुजयुग्मरुग्म व्यामोहतद्धतितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवधूस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभव्ये बोधं शरश्च महदाद्वय बद्धनाथ श्रीभक्तिसारकुलशेखर यो हि वाहान् भक्तान्द्रिरेणुपरकाल यदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देव तं सचानूरमर्धनम् देवकी परमानन्दम्
कृष्णम् वन्दे जगद्गुरुम्
कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே சச்சிதானந்த ரூபாய விஸ்வோற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமஹ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக பல கோடி அவதாரங்கள் எடுத்திருக்கான் எடுக்கிறான் எடுக்கப்படும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் கீதையில ரொம்ப அழகா சொல்றான், சாது ஜனங்களை ரட்சிப்பேன், துஷ்டர்களை நிகிரகம் செய்வேன், அதற்காக நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இந்த க்ஷணம் எத்தனையோ பேர் கிருஷ்ணன் அனுபவிச்சிருக்கார், எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. இந்த க்ஷணம் பகவான பிரத்யக்ஷமா சில பேர் பாண்டரீபுரத்துல பார்த்துட்டு இருக்கா, இந்த க்ஷணம் சில பேர் பகவான உடுப்பியில பிரத்யக்ஷமா அனுபவிச்சுட்டு இருக்கா, இந்த க்ஷணம் ஏதோ நதிக்கரையில யாருக்கோ பகவான் ஆச்சரியமான சகாயம் பண்ணிட்டு இருக்கா, இதே க்ஷணம் பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருத்தரை காப்பாத்திட்டு இருக்கா, இதே க்ஷணம் அவருடைய குடும்பத்திலேயே பகவான் அவ ஆத்து விஷயங்கள்ல அழகா பங்கெடுத்துட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்றான், இதே க்ஷணம் பகவான் எத்தனையோ குழந்தைகளோட விதவிதமான ரூபத்தோட விளையாடிட்டு இருக்கான். பகவத் அவதாரம் அப்படின்றது இன்னைக்கோ ஒரு நாள் எப்பயோ ஒரு தடவை அப்படி கிடையாது, தினம் தினம் பகவானுடைய அவதாரம் பூமியில உண்டு. அனுபவிக்கிறது அனுபவிக்காதது அவாவாளுடைய ஆசையை பொறுத்து, ஸ்ரத்தைய பொறுத்து, நம்பிக்கையை பொறுத்து, பக்தியை பொறுத்து, தவிப்பை பொறுத்து அமையாது. நமக்கு இப்ப பகவான் வேணும் அப்படின்னு நல்ல தவிப்பு இருந்தா அடுத்த க்ஷணம் சுவாமி தெரிந்தார், சமயத்துல பகவான் பிரத்யக்ஷமா வந்தாலும் நமக்கு அந்த தவிப்பு இல்லைன்ற பட்சத்துல உணர முடியாது. அதனால பகவத் அவதாரங்கள் டெய்லி நடந்து என்னை நானே பிறப்பித்துக் கொள்கின்றேன் அப்படின்ற முழுக்கவே பகவானுடைய அவதாரம் உண்டு. நேற்றுக்கும் இருந்தது, நாளைக்கும் உண்டு, அடுத்த நாளும் உண்டு, 24x7 365 நாள் பகவானுடைய அவதாரங்கள் நிகழ்ந்துட்டேதான் இருக்கும். நம்ம அனுபவிக்கிறதுன்றது நம்முடைய தவிப்பை பொறுத்தமையும். சீக்கிரத்துல பகவானை பார்க்கணும் அப்படின்ற ஆசை அதிகமா சொன்னா சீக்கிரத்துல பகவான் கிடைப்பார், பொறுமையா இருந்தா பரவாயில்ல, அவர் வரும்போது வரட்டும், கிடைக்கும் போது கிடைக்கணும், அப்படியும் நடக்கிறது. இந்த பகவானுடைய அவதாரங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பக்தி பண்றவாளுக்கு பகவான் தன்னை காட்டி கொடுக்கிறார். பக்தி எப்படி பண்ணணும் அடுத்த கேள்வி வரணும். பக்தியிலேயே பலவிதம் உண்டு, தாஸ்யம், சத்யம், வாத்சல்யம், மாதுரியம், பயம், துவேஷம், பலவிதமான பக்திய நாரத மகரிஷி தன்னுடைய பக்தி சூத்திரத்திலே சொல்றார். பகவானை எஜமானனா பார்க்கறது, நண்பா அவனுடைய தாசனாக தாசியாக இருக்கிறது தாசிய பக்தி, ஆஞ்சநேயர் இவெல்லாம் தாசிய பக்தி பண்றார். சக்கிய பக்தி பகவான ஃப்ரெண்டா பார்க்கறது, அவன் நம்மள ஃப்ரெண்டா ஏத்துக்கிறது, குஹன், உத்தவர், அர்ஜுனன், கலியுகத்துல பார்த்தோம்னா கோவிந்த தாசர், இப்படி பிறகு. வாத்சல்யம் பகவான குழந்தையா அனுபவிக்கிறது, கௌசல்யா மாதா, தேவகி, யசோதா, பெரியாழ்வார், லீலா சுகர், இவாள்லாம் கிருஷ்ணனை குழந்தையா பார்த்து அனுபவிக்கிறார். மாதுரியம் கிருஷ்ணனை காதலனா பிரேம நாயகனா பார்க்கறது மாதுரியம். ராதிகாராணி, ஆண்டாள், மீரா, ஜனாபாய், காண்போபாத்ரா, கோபிகைகள், இவெல்லாம் கிருஷ்ணனை காதலனா பார்த்தா. கிருஷ்ணனாலே பயப்படுறவா உண்டு கம்சன், அதெல்லாம் பயபக்தி. கிருஷ்ணனாலே வெறுக்கிறவா உண்டு கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசதிகளே வையும் அப்படின்றார். சிசுபானுடைய பக்தியை வர்ணிக்கும் பொழுது கேட்கிறவெல்லாம் காதை குத்தி காணச்சு இவ்வளவு கேவலமா திட்டுறானே அப்படின்னு கேட்பா. செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும், அது துவேஷ பக்தி, வெறுப்புல பக்தி பண்றதுன்னு கேட்கும். இதுல எந்த விதமான பக்தி பண்ணாலும் பகவான பார்க்கலாம், பகவானத்துல பயந்தாலும் கம்சனுக்கு பகவான் காட்சி கொடுத்தார். தாசியமா அவனை எஜமானனா ஏற்றுக்கிறவாளுக்கும் சுவாமி தெரிகிறார், ஃப்ரெண்டா பாக்குறவாளுக்கும் சுவாமி தெரிகிறார், குழந்தையா பாக்குறவாளுக்கும் சுவாமி தெரிகிறார், காதலனா பாக்குறவாளுக்கும் சுவாமி கிடைக்கிறார். பயம் துவேஷம் எல்லாருக்குமே பகவான் உண்டு. இதுல ஏதோ ஒரு பாவத்தை நம்ம பிடிச்சிருந்து அந்த பாவத்துல அப்படியே நாமஜபம் பண்ணிட்டே வர ஒரு நாள் அந்த பகவான் நமக்கு அனுபவத்துல கிடைக்கும். எத்தனையோ விஷயங்கள் பிரயத்தனப்படும். சின்ன வயசுல இருந்து சில பேருக்கு எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய வேலைக்கு போகணும். ஆனா மூணு வயசுல ஆசைப்பட்டவனே போகிறதில்லை. எல்கேஜி அதனோட பிகேஜி ஆகும், அது அப்புறம் எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் படிச்சுட்டு ஒன்பது ரெண்டு மூணு நாலு பத்தாவது படிச்சு அதுக்கப்புறமா டுவெல்த் மார்க் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் காலேஜ் வந்து அதை முடிச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போய் அங்க செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். எத்தனை வருஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 18-22 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரண லௌகீகமான விஷயம் இது அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 18-20 வருஷம் அந்த ப்ராக்ரஸ் வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு 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 அது போல பக்தியிலையும் படிப்படி. ஆனா இந்த மாதிரி 18 வருஷம் 20 வருஷம்னு லாங் டியூரேஷன் கிடையாது. 10 நாள், 8 நாள், 7 நாள், 10 மாசம் எப்ப வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். சில பேருக்கு 15 வருஷம் ஆகும், சில பேருக்கு 15 ஜென்மம் ஆகும், சில பேருக்கு 15 லட்சம் ஜென்மம் ஆகும், சில பேருக்கு 15,000 கோடி ஜென்மம் ஆகும். அவாவாளுடைய ஸ்ரத்தைய பொறுத்து ஒரு சந்தர்ப்பத்துல நாரதர் பூமி ரவி பிரதட்சணம் பண்ணிட்டு வர சும்மா அப்படி. ஆனா பூமி உத்தமமானது, பகவான் வராக வந்தாரம் எடுத்து உத்தாரணம் பண்ண பூமி, வாமனனா வந்து உலகளந்த பூமி, பெரிய விசேஷம் உண்டு பூமிக்கு. அதனால நாரதர் பிரதட்சணம் வராது. பிரதட்சணம் வர சமயத்துல ஒருத்தர் ரொம்ப அழகா ஒத்த காலம் நின்று தவம் பண்ணிட்டு இருக்கார். நாரதரை பார்த்தோன்னா இதுக்கு தெரிஞ்சு கொடுத்து, நீங்கள் நாரதர் தானே? ஆமாம். எங்க போயிட்டு இருக்கேன்? நான் பூமியை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வைகுந்தம் போகும் அப்படின்னா. உடனே அதை தபஸ்வி சொன்னார், வைகுந்தம் போறேன் நாராயண் கிட்ட எனக்கு எப்ப மோக்ஷம்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு. சரி தலையாடிட்டார். கொஞ்ச தூரம் போறார், ஒரு சம்சாரி, ஒரு குடும்பத்தன், வேற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், கூடவே நாமஜபம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாரத நாராயண நாராயண நாராயணன் ஜெபிச்சுட்டு போறான். பார்த்தா யாரும் பாகவதோத்தமர் பரமபக்தர்னு சொல்லி அழகா நாரதர் நமஸ்காரம் பண்றான், சேவிக்கிறான். நான் கேட்கிறேன், நீர் யார்? அவர் சொல்றான், நான் நாரத மகரிஷிப்பேன், உலகத்தை போய் சுத்தின் இருக்கேன். உலகம் சுத்தி பார்த்துட்டு எங்க போவேன்? வைகுந்தம் போவேன். திரும்பிய சமஸ்காரம், வைகுந்தம் போறேளா, சுவாமியை பார்க்க போறேளா, ஆஹா இவ்வளவு பாக்யம் அவங்களுக்கு நிஜமாவே அப்படின்னு சந்தோஷப்பட்ட. உடனே ஆச்சரியமா அவன் கேட்டான், நீ வைகுந்தம் போனான்னு எனக்காக ஒரு காரியம் பண்ணுவேளா, சொல்லு பண்ண. பெருமாளிடத்தை எனக்கு எப்ப மோட்சம்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுவேளா அப்படின்னு. சரிப்பா கேட்டு சொல்றீங்க. நார்வர் போனார், வைகுந்தம் போனார், திரும்பி வந்தான். வைகுந்தம் போயிட்டா திரும்பி வர்றது காலம் மாறுது இல்லையா. உடனே ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் வர அப்ப அந்த தபஸ்வி அழகா தவம் பண்ணிட்டு இருக்கார். நாரதர் வந்ததை பார்த்த உடனே தவத்தை நிறுத்திட்டு ஓடி வந்தார். சொல்லுங்கோ, நீ எப்ப மோட்சம்? இன்னைக்கா, நாளைக்கா, இந்த வாரமா, அடுத்த வாரமா, அடுத்த மாசமா சொல்லுங்கோ அப்படின்னா. உடனே நாரதர் எப்படி சொன்னார், இந்த 2 ஜென்மா கழிச்சு சுவாமி உங்களுக்கு மோட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. உடனே இந்த தபஸ்விக்கு கோபம் வந்துச்சு, நான் இப்ப தவம் பண்ணவே 2 ஜென்மா கழிச்சு மோட்சம் கொடுத்தாரா? அப்ப நான் 2 ஜென்மா கழிச்சே மோட்சம் போறேன், அதுக்கேற்ற மாதிரி அப்ப நான் தமம் பண்றேன், இப்போதைக்கு டைம் வேஸ்ட் பண்ணு. வேற வேலையை பாக்கிட்டு இருக்கேன், 2 ஜென்மா கழிச்சா அதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணு. அவர 2 ஜென்மா ஆட அதுக்கு வேலை என்ஜாய் பண்ண, அதுக்கப்புறம் தமம் பண்ணிக்க, அவ்வளவுதானே. நம்ம அது குழந்தைகள எக்ஸாம் முன்னாடி படிக்கிறதும் படிக்காம கடைசியில படிச்சா ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டார். நாரதருக்கு அதிசயம், 2 ஜென்மான்றது பெரிய விஷயமே கிடையாது, அதுக்கப்புறம் இப்படி போயிட்டாரு அப்படின்னு. அப்ப அப்படியே வந்துடுறது. அப்ப அந்த குடும்பஸ்தன் அவன் பாட்டுக்கு வேலையை பண்ணிட்டு இருக்கான், மறந்தே போயிட்டான். நாரதர் வந்தார், என்னப்பா அப்படி இருக்கேன்? ஓ, நாரத மகரிஷியா வாங்க வாங்க, எப்படி இருக்கு? பெருமாள் என்ன இருக்கா சொல்லி மறுபடியும் எல்லாம் கேட்டு இருக்கான். அவன் கேட்ட கேள்வியே மறந்து போயிட்டான். அந்த சம்சார் அவன் சொல்ல குடும்பஸ்தர்கள் எல்லாம் மறந்து போயிடல, எல்லாம் ஞாபகம், ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, ஒரே டென்ஷனா இருக்கணும். அதனால அவன் மறந்தே போயிட்டான். அப்ப நாரதர் ஏன்பா நீ கிட்ட ஒரு கேள்வி கேட்டியே, ஞாபகம் இருக்கா? உடனே சொன்ன, ஆமா 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 சொல்லுங்க, பெருமாள் எனக்கு எப்ப மோட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க அப்படின்னு. உடனே நாரதருடைய முகம் கொஞ்சம் சுருங்கி போயிட்டு, உடனே என் சிரிச்சுட்டே சொன்னார், எது வேணாலும் சொல்லுங்க, பழைய கிடையாது, தைரியமா சொல்லுங்க. ஒரு கால பெருமாள் மோட்சம் இல்லைன்னு நான் சொல்ல கூட, அதை அடையறதுக்கு என்ன பிரயத்தனம் பண்ணும் அதை நீங்க சொல்லிக் கொடுத்துருவோம் நான் பண்றேன், ரொம்ப கான்பிடண்டா இருக்கு. அப்ப உடனே நாரதமலை ரிஷி ஒரு புளிய மரத்தை காய்ச்சார். என்ன பார்த்து புளிய மரம், அது எவ்வளவு இலைகள் இருக்கும் அப்படின்னு. உடனே சொன்னா, அதுல ஒரு கோடிக்கணக்கான இலை இருக்கும், அந்த சின்ன சின்ன இலை வேற, ஒரு ஆறுக்குள்ளே பார்த்தா நிறைய இலை இருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு இதுலயே ஒரு 15-20 குட்டி 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 இலை இருக்கும். அப்ப எவ்வளவு இலை இருக்கும் சொன்னா, கோடிக்கணக்கான இலை இருக்கும் அப்படின்னு. உடனேயே இவன் சொன்ன உடனே நாரதர் சொன்னார், அந்த புளிய மரத்துல எத்தனை இலைகள் இருக்கோ அத்தனை ஜென்மா கழிச்சு உனக்கு மோட்சம் தரேன்னு சுவாமி சொல்லியிருக்கார். கோபம் வரணுமா வேண்டாம். ஆனா அவன் உடனே ஆடுறான் பாடுறான், நாராயணா நாராயணா நாராயணான்னு கண்கள் ஆனந்த வாசம் மயிர்கால்கள் சுத்தின்னு நிக்கிறது. நாரதர் கேட்டார், என்ன சொல்லிட்டு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னா, ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இது இவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. உடனே அவன் சிரிச்சான், இவ்வளவு ஜென்மா கழிச்சு எனக்கு கேரண்டியா மோட்சம் தரேன்னு நாராயணன் சொல்லிட்டாரு, எனக்கு பக்குவம் கிடையாது, பக்தி கிடையாது, சத்த கிடையாது, ஆனாலும் இவ்வளவு ஜென்மா கழிச்சு கொடுக்கறேன்னு, இவ்வளவு தான், இத்தனை ஜென்மா தான் சீக்கிரம் அழந்து முடிச்சுடும். நார்வர், என்னடா கோடிக்கணக்கான இலைகள் இருக்கடா, அவ்வளவு ஜென்மான்னு சுத்தின் இருக்க போறியே. அவர் சொன்னா, இவ்வளவு ஜென்மா கழிச்சு நாராயணன் மோஷம் தருவேன், இதை விட சகசிர கோடி ஜென்மா கூட நான் சுத்தின் இருப்பேன். ஏன்னா சில ஈ பூச்சி எல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அது வந்து ஒரே நாள்லயே 10-15 ஜென்மா முடிஞ்சு, ஒரே நாள் கடகடன் சில பாக்டீரியாஸ் எல்லாம் கடகடன் செத்து போகுது, ஒரே நாளே லட்சம் ஜென்மா முடிஞ்சோம். அதனால பெருமாள் நினைச்சாருன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எனக்கு, இவ்வளவுதானே பெருமாள் எனக்கு மோட்சம் தரேன்னு சொல்லிட்டாரு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம், இந்த கேரண்டி எனக்கு போதும்தான். நாரதர் அசந்து போயிட்டா, அவனை இறுக்கி கட்டினாரு, என்ன திருட விசுவாசம் தான் உனக்கு அப்படின்னா. அடுத்த கஷணம் பார்த்தா அந்த புளியமரம் அப்படியே உதிர்ந்துடுத்து, புளியமரம் காஞ்சி போயிடுது, எல்லா இதையும் ஒரு கஷணத்துல உதிர்ந்து போயிடுது, எல்லா ஜென்மாவும் முடிஞ்சு போயிடுது. அதுக்குள்ள இந்த நம்பிக்கையில இத்தனை ஜென்மாவும் உதிர்ந்து போயிடுச்சு, அதுக்குள்ள புஷ்ப விமானம் வந்தது, நின்றது, இவன் ஏறி கிளம்பிக்க வேண்டியதாக இருந்தது. நம்பிக்கை, ரெண்டு ஜென்மாவுக்காக தபச விட்டவரும் உண்டு, இத்தனை கோடி ஜென்மானாலும் நாராயணன் கிருப பண்றேன்னு சொல்லிட்டானேன் நம்பி உடனே மோட்சம் அடைஞ்சவாளும் உண்டு. பக்தி பகவான் இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து அமையும். பகவானுக்கு வந்து பாரபட்சம் கிடையாது, ஏற்றத்தாழ்வே கிடையாது, இவர்கள் வேண்டியவர்கள் இவர்கள் வேண்டாதவர்கள்னு கிடையாது. அவாவாளுடைய நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து தெய்வ தரிசனம் பக்கத்திலேயோ தூரத்திலேயோ உடனேயோ கொஞ்ச நாள் கழிச்சோ கொஞ்ச வருஷம் கழிச்சோ கொஞ்ச ஜென்மா கழிச்சோ. ஏன்னா ஜடபரதர் ஆரம்பத்தில் நல்லா தபஸ்வியா இருந்தார், கரெக்டா பகவான் காட்சி கொடுக்கணும் எல்லாம் தீர்மானம் பண்ண சமயத்து ஒரு மான் மேல ஆசை வச்சார், அப்படியே பெருமாளை விட்டுட்டார். திரும்பி மான் ஜென்மா போனார், மான் ஜென்மா ஆனதுக்கு அப்புறம் அடதா தப்பு பண்ணணும், திரும்பி வருத்தப்பட்டு திரும்பி இன்னொரு ஜென்மா அடைஞ்சு அதன் பிறகுதான் அவருக்கு பகவத் தரிசனம். நம்ம தான் பகவானுடைய தரிசனத்தை தள்ளி போடுறோமேய, பெருமாள் நமக்கு டிலே பண்றது இல்லை. முன்னா ஞாபகம், திருப்பதிக்கு நம்ம எப்ப வேணாலும் போகலாம், பெருமாள் இந்த தேதிக்கு தான் வரணும் சொல்லியிருக்காரு, நமக்கு எப்ப சௌகரியப்படும்னு பார்க்கணும், அவருக்கு எப்ப சௌகரியம் யாருமே கேட்கறது இல்லை. நான் எப்ப வந்தா நீ சௌகரியமா இருப்பேன், அதை யாராவதுக்கா போன் பண்றோம், யாராவதுக்கா போறோம்னா நான் வந்தா தொந்தரவு இல்லை இல்லையா, சௌகரியமா இருக்கும் வரட்டமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. கோவில் மட்டும் நம்ம சௌகரியத்தை அடிப்படையாக கொண்டுதான் சுவாமி கிட்ட போறோம். பகவான் 365 நாளும் போறவாள்லாம் இருக்கா, அங்கே கீழ்த்திருப்பதிலே இருப்பா, சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு திருமலையிலேயே இருந்துட்டு பகவத் தியானம் பண்றவாள்லாம் உண்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு பகவத் தரிசனம் பண்றவாள்லாம் உண்டு. எத்தனையோ பேர் ஆழ்வாத்திரம்ல வீடு கட்டின்னு அங்கேயே நித்தியம் பெருமாளை பார்க்கறதுக்காகவே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆழ்வாத்திரம்ல சுற்றுலாகிறவாள்லாம் அடி எனக்கு தெரியும். அதனால நம்மதான் பகவத் தரிசனம்ன்ற ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்குமே ஒழிய பெருமாள் டிலே பண்றது இல்லை. நன்னா ஞாபகம், நமக்கு அந்த ஸ்ரத்த, அந்த கிரகஸ்த தர்ம திருமணனுக்கு ஒரு ஸ்ரத்த இருந்து அந்த புளிய மர இலையெல்லாம் உதிர்ந்தது பாருங்க, அப்படி ஒரு அற்புதமான நம்பிக்கை நமக்கு வரணும். அந்த நம்பிக்கை வரணும் அப்படின்னா பக்தாளுடைய வைபவத்தை தான் கேட்கணும். பாகவதம் ராமாயணம் எல்லாம் கூட கேட்கறது என்ன இருக்கீங்கன்னு கேட்டா, பகவானுடைய பக்தர்கள் சம்பந்தப்படுத்தி பகவத் விஷயம் வருது. அதே வேதம் அவளை ரசிக்க வேற விரும்பி பகவானை பத்தியே பேசிட்டு இருக்கு, கொஞ்சம் போர் அடிச்சு வரும், ஆமாப்பா இவரதான் இவரை பத்தியே பேசிட்டு இருக்க, இவர் தான் பெரியவர்னு தெரியும், திரும்பி திரும்பி அதையே சொல்லணுமா அப்படின்னு தோணிப்போம். பகவத்கீதையே பார்க்கலாம், ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் ஆமா பகவான் பெரியவர் ஏன் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காரு சுவாமின்னு தோணிப்போம். அதே பக்த சரித்திரம் எல்லாம் கேளுங்க சந்தோஷமா இருக்கும், பாகவதம் கேளுங்க சந்தோஷமா இருக்கும், ராமாயணம் கேளுங்க சந்தோஷமா. ஏன்னா அவனை சுத்தி இருக்கக்கூடிய பக்தாளுடைய பக்தி, ஸ்ரத்தை, திருடம், விசுவாசம், வினயம் இதெல்லாம் பத்தி பேசுறதுனால ரொம்ப உச்சிதமா ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால கேட்கணும் அப்படின்னா பக்தாளுடைய சரித்திரத்தை கேட்கணும். நாகம் வசாமி வைகுண்டே, பகவான் சொன்ன வைகுண்டத்தில் இல்லப்பா, யோகியுடைய ஹிருதயத்தில் இல்லப்பா, எந்த பக்தர்கள் என்னுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்காளோ அங்க நான் இருக்கேன். அதனால நாமஜபம் ஜபிக்கிற பக்தர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு பக்தை தான் மீரா. மீரா கதையை கேட்டா தானாவே கிருஷ்ணன் மேல ஒரு ஆசை வந்து, ஒரு தடவையாவது மீரா மாதிரி பக்தி கன்னட மாட்டோமா, ஒரு நாளாவது மீரா மாதா மாதிரி வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு துடிப்பு, ஒரு தடிப்பு வந்து. ஏன் அப்படின்னா நம்மள மாதிரி அவ்வளவு ஒரு மனுஷியா இருந்தா நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அவமானம், லாபம், நஷ்டம் எல்லாம் அவளுக்கும் இருக்கு. பக்தர்களுடைய வைபவங்கள் நமக்கு ரொம்ப ஆப்டா புரியறது அப்படின்னா அவளும் நம்மள மாதிரியே மனுஷ உடம்புல வாழ்ந்திருக்கா, அவளும் குடும்பத்தை இருந்திருக்கா, அவளுக்கும் வியாதி இருக்கு, குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, அவளுக்கும் சூரிய உதயம் சூரிய அஸ்தம், அவளுக்கு 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு, அவளுக்கு வாரத்துக்கு 7 நாள் தான், மாசத்துக்கு 30 நாள் தான், வருஷத்துக்கு 360 நாள். நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோமோ அதே பிளாட்ஃபார்ம்ல அவ இருக்கா. ஆனா என்ன, அவ ஏசி கோச்சில் ஏறா மந்திரிசர் கமர்மெண்ட்ல ஏறும், அவ்வளவுதான் பிரச்சனை. அவ ரொம்ப கம்ஃபர்டபுளா பகவத் தியானம்ன்ற ஒரு விஷயத்தை பிராதானியமா கொண்டு வாழறா, நம்ம அதை கடைசியா வச்சுருக்கோம். அப்ப அவளுடைய சரித்திரங்கள் கேட்க 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 கேட்கவோ அப்படியா அப்படியா அப்படியா. அப்ப யாரையாவது ஒருத்தரை பத்தி கேட்கறோம் அப்படின்னா அவளுடைய அனுபவங்களை கேட்கும் பொழுது நமக்கும் அந்த மாதிரி இருந்தா நன்னா இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா மனுஷ வாழ்க்கை நம்ம கம்பேர் பண்ண ரொம்ப ஈஸியா வரும். அது அவ அப்படி இருக்கா, நான் அப்படி இருக்கேன், அவளுக்கு என் வயசுதான், அவ அப்படி இருக்காளு, அவளும் இதே வேலைதான் பண்றா, அவ கிட்ட எப்படி பணம் சேமிக்கிறா, அவளுக்கு நம்மள மாதிரிதான் குடும்பம், அவ எப்படி சந்தோஷமா இருக்கா. இப்படி எப்பொழுதுமே இந்த கம்பேர் பண்ணி பாக்கிறதுன்ற ஒரு புத்தி நமக்கு எல்லா இடத்துலயும் உண்டு. கோவில் வரைக்கும் கம்பேர் பண்ணுவோம், பட்டர் வந்து யாருக்கு ஆருக்கு நிறைய கொடுக்கா, யாருக்கு நிறைய பேசுறாரு, யாருக்கு புஷ்பம் கொடுக்கா, யாருக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் கவனிச்சிருந்திருக்கோம் நம்மளுடைய புத்தி. மற்ற ஜந்துக்கள்லாம் அப்படி கிடையாது. யானை ஒரு நாளும் காகத்தையோ குருவியையோ கிளியையோ பார்த்து நானும் பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தா யானைக்கு கஷ்டம், அது கவலையே படல. என் உடம்புக்கு பறக்கலாம் முடியாது, எனக்கு நடந்தா போதும் அப்படின்னு அது பண்ணிட்டு இருக்கு. காமம் ஒரு நாள் கூட தான் மயில் மாதிரி அழகா தோக விரிச்சு ஆடணும் சந்தோஷப்படுறதில்லை. ஏன்னா அது எனக்கு காகம் பாக்குறதுனா, காகமா இருக்கிறதுனால தான் யாரும் என்னை பிடிச்சி கூண்டுல அடைச்சு எல்லாம் வளர்க்கறதே கிடையாது. காகத்தை பிடிச்சி கூண்டு வச்சு அடக்க வளர்க்கறாள், ஒரு கிளியோ லவ் பேர்ட்ஸோ மற்ற மயிலா இருந்தா கூண்டுல பிடிச்சி அடைச்சிருந்தேன். காகம் சொல்ல கேட்கறது சில சந்தர்ப்பம் நிறைய விஷயங்கள் சொல்லுவா பெரியவா. பரசம் சில பறவைகள்னா கேட்கலாம், காக்கை கிட்ட நீ இப்படி இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லாது, நீயே கேவலப்படணும், நான் சந்தோஷமா இருக்க எல்லாம் கூப்பிட்டு சாதம் எல்லாம் போடுறான், அவ வாட்டில காக்கா காக்கா நின்னதான் கூப்பிடறா, சிக்கி கிக்கு உங்களையா கூப்பிடுறா, எல்லாரும் எங்களை பித்திருக்கள்னு சொல்றா, எங்களை யாரும் கூண்டுல அடைக்கிறது இல்ல, சௌகரியமா சுதந்திரமா தெரிஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு தொந்தரவே கிடையாது, புறானாலும் பிடிச்சி வச்சுடுறான், கிளீனா பிடிச்சி வச்சுடுறான், குருவினா சுட்டு விடுறான், எல்லாம் பண்றான், காகத்துக்கு ஒரு விலை கிடையாது, ஆனா அதுக்குதான் மரியாது. எத்தனை விசேஷம். அதனால நான் நிம்மதியா இருக்கேன், நான் நானாவே இருக்கேன், எனக்கு அது போதும். சத்தியம், நீங்க யாராலும் இருக்கணும், நீங்க நீங்களாவே இருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. மருத்துவளை பார்த்து வேஷம் போட ஆரம்பிச்சோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கைய நம்மளே அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம். நம்ம வாழ்க்கை ஸ்பெஷல், இது உலகம் எப்படினா எடுத்துக்கிட்டோம், நம்ம வாழறோம் நம்ம ஸ்பெஷல், அவ்வளவுதான். நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ ஒரு வசதி, அந்த புத்தி வேணும். என் பகவான் எனக்கு நல்லது பண்ணிருக்கான், இது எனக்கு சந்தோஷம். அந்த புத்தி இருந்தா வாழ முடியும். மனுஷன் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். அப்ப பக்தாளுடைய வைபவத்தெல்லாம் கேட்கும்போது அவளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் அப்படி இல்லை, அவ ஒரு விஷயத்தை இப்படி அணுகிறா அப்படின்னா நான் அப்படி அணுகல, அப்ப நான் இனிமேல் இப்படி அணுகணும், இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை இப்படி அழத்திக்கப்படாது, மனசை போட்டு உழப்பிக்கப்படாது. ஒரு யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வேணா மனுஷாளுக்கு இந்த சிந்தனா சக்தின்றது ரொம்ப விசேஷமான ஒரு குணம். ஆனா இந்த சிந்தனையை வந்து தப்பான வழியில பிரயோகம் பண்ணும் பொழுது துக்கமும், சரியான வழியில உபயோகப்படுத்தும் பொழுது ஆனந்தமும் நம்ம வாழ்க்கையில காணா வந்தது. அதனாலதான் பிரஹ்லாதன் சொல்றான் பக்தியில ஆரம்பம் எது வசத்தி எதுன்னா சிரவணம் தான். நிறைய நல்ல விஷயங்கள் கேட்க 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 அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையே யோசனை பண்ணிட்டு இருப்போம். அப்ப எங்கேயாவது ஏதானும் பேசும்பொழுது கூட இந்த விஷயங்கள் தானாகவே நமக்கு ஞாபகம் வரும். அதனால எப்பொழுதுமே பக்தாளுடைய வைபவம் கேட்கறது உத்தமம். நீராமாசம் சாதாரண ஒரு ஸ்திரீ, கலியுகத்துல பிறந்த ஒருத்தி, ராஜகுமாரி, சின்ன வயசுலயே தாயையும் தகப்பனையும் இழந்துட்டா. சின்ன வயசுலயே தாயும் தகப்பனையும் இழந்தவாளை பாருங்க, அப்படியே சோகமா ஐயோ சின்ன வயசுலயே இழந்துட்டா அப்படின்னு அவளைதான் நம்ம பாவம் வேற பாரு. மீராவுக்கும் அது இருந்தது, ஆனாலும் என் பகவான் கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு ஒப்புட்டான். அவளுக்கு கிருஷ்ணனோட கிருஷ்ண பக்தியே போதும்னு இருந்தது. ஆனா அவ தாத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. சரி, கிருஷ்ணன் இஷ்டம்னு கல்யாணமும் பண்ணிட்டார். அங்க போனாலும் கூட ராணாவுடைய மற்ற ராணிகள்லாம் இவ்வளவு படாத பாடுபடுத்துறா. ராணாவுடைய சகோதரி பூதா ரொம்ப அவமானப்படுத்துறா. ராணாவுடைய சகோதரன் ஜெயமல் இவளை பார்த்தாலும் முகத்தை திருப்பிண்டு போயிடுறான். ஆனாலும் ராணா பிரீத்தியோட இருக்கான். இதை பத்தியும் கவலைப்படல. கிருஷ்ணநாமத்தை சொல்லிட்டு இதுதான் உலகம், இவர்கள் இவ்வளவுதான், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப விலை கொடுக்கணும் மனுஷாளுக்கு. இவா ஏன் இப்படி இருக்கா, இப்படி இல்லாம இருந்தா நன்னா இருக்குமே. நம்ம சொல்லிக்கலாம், யோசிக்கலாம். அவளுக்கு ஒரு இயல்பு உண்டு, அது மாறாது, அப்படியேதான் இருக்கும். நம்ம பாடு பகவத் தியானம் பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இவா அப்படி இருக்காளா, இவா நம்மளை பாதிக்காதபடி நம்ம எப்படி வாழணும்னு போயிட்டே இருக்கோம். பிரகலாதன் ஒரு நாள் கூட இரண்ய கசிவு திருத்தணும்னு முயற்சியே பண்ணலை, அந்த ஆசையே படலை. நான் பாட்டுக்கு நாராயணா சொல்லிட்டு இருந்தான், அப்பா பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தா இவன் நாமஜபம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டான். நம்ம எல்லாரும் அடுத்த வாழை சரி பண்றதுக்கே வாழ்க்கை டைம் ரொம்ப செலவு பண்ணுறோம். நான் தலைவாடா அடிச்சுக்கிறேன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஏன் தான் அவளுக்கு புரியறது எனக்கு தெரியல. இதெல்லாம் விட நாமஜபம் பண்ணேன் வச்சுக்கோங்களேன், அவளுக்குள்ள இருக்க அந்தரியாமி பகவான் அவளை மாத்தும். அதை விட்டுவிட்டு நம்ம அப்படி முயற்சி பண்ணா நேரம் தான் வீணா. பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையான். அன்பழகா சொல்றார் திருமந்தையாக. சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ பண்றோம், அப்புறம் தப்புன்னு ரியலைஸ் பண்றோம். ரியலைஸ் பண்ண பிறகு சரி பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள கல்யாணம் குழந்தைகள் அதுக்குள்ள செட்டில் ஆயிடும். அவ்வளவுதான், நிறைய தப்புகள் பண்ணிடுறோம். அதெல்லாம் உணர்ந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானத்துக்கப்புறம் குடும்பம் மனைவி குழந்தைகள் கணவர் இப்படி வந்து ஒரு பெரிய சர்ச்சல் வந்துடுது. அதுக்கப்புறம் இவாளுக்கு வேண்டியதை பண்ணிட்டு இவாளை திருப்திப்படுத்துறதே பெரிய காரியம். ஒரு நாளை போல காத்தாலை எழுந்து காபி கொடுக்கறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மனுஷால திருப்திப்படுத்திட்டே இருக்கணும். நான் வீட்டில் வேலை பண்ணாலும் குத்தம், வேலை பண்ணலனாலும் குத்தம், நல்லா வேலை பண்ணி காமிச்சா திருப்பத்தில் அதோட நல்லா வேலை பண்ணுறா, இப்படியே தானே. ஆக மொத்தத்தில் இவாளை திருப்திப்படுத்துறதே வாழ்க்கை. பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். அவளை திருப்திப்படுத்த போய் கடைசியில நம்ம ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிக்கிறதே கிடையாது. ஒரு பத்து வருஷமா யாராவது பழக்கம் அப்படின்னா அவாத்த ஒரு கல்யாணம் தான் கட்டாயம் போகணும், எல்லா தெரிஞ்சவா. அதுக்கு ஒரு ரெண்டு நாள் இப்படி ஒவ்வொருத்தரவா கல்யாணம் காட்சி இப்படியே போயிட்டு இருக்க ஒழிய, இவ்வளவு வருஷத்துல நம்ம ஆயுசுல நம்ம ஆத்மாவுக்கு நம்ம என்ன சம்பாதிச்சோம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சரீரத்துக்கு நிறைய சம்பாதிச்சுட்ட வஸ்திரங்கள் நகைகள் வேறு வேணுமோலாம் உண்டு இருக்கு. ஆனா ஆத்மாவுக்கு இந்த ஜென்மா முடியறது, நாளையோட முடியறது. இன்னைக்கு யாரோ ருசி கேட்கற, சரி நாளையோட வாழ்க்கை முடியறது, அடுத்து என்ன அவன் ஸ்டேஜ் என்ன, அவட ஸ்திதி என்ன, அவன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டா சிறு சிறு முடிப்போம். பதில் கிடையாது நம்ம கிட்ட. இருக்கிற வரைக்கும் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் பண்ண போற இப்படி பிளான் இருக்கு. சரி, ஜென்மா முடியறது, ஆயுசு முடியறது, இதுக்கப்புறம் அடுத்த ஜென்மாவுக்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன, உன் பதில் என்ன அப்படின்னா தெரியல, நமக்கு தெரியவே இல்லை. அடுத்த ஜென்மா தான் பகவத் பக்தன் அப்படின்னு தீர்மானமா சொல்ல முடியறதா கிடையாது. அந்த ஒரு தீர்மானத்துக்கு வரும். அதனால எப்பொழுதுமே தன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிக்கிறதுல ஒரு உறுதியா இருக்கணும். சரியா, ரொம்ப சாதாரணமா சொன்னா வச்சுக்கோங்களேன், யாரோ வந்திருக்கா, ரொம்ப பிடிச்சவா, பேஷண்ட் இருக்கா, போன் வருது, அட்டன் பண்ற, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு பாத்ரூம் வந்து கொடுத்து மலமூத்திரம் போகணும்னா எல்லாரையும் விட்டுட்டு கேலரின்னு ஓடுறோமா இல்லையா? ரெண்டு நிமிஷம் இருக்கும், அப்புறம் போய் பேசுறேன், இப்ப பாத்ரூம் போயிட்டு வந்து விடுறேன். அப்ப அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது போல நம்ம ஆத்மாவுக்கு வேண்டிய சம்பாதிக்கிறதுலயும் நமக்கு அந்த ஒரு தவிப்பு, அந்த ஒரு அவசரம் வேணும். அந்த அவசரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்மா நஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் என்ன பண்ண சண்டமா இருந்தேனே அழுது குழம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டியத சம்பாதிக்கிறதுல ஒரு சாமர்த்தியம் நமக்கு அவசியம். நீராக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடத்துறோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்த ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களா உலகத்தை தோத்து போயிடும். எல்லாரையும் நம்மால திருப்திப்படுத்த முடியாது, நன்னா ஞாபகம். இல்ல சில பேர் நீங்க பண்றது திருப்தி ஆகுறானோ எல்லா சமயத்திலயும் அவளை திருப்திப்படுத்த முடியாது. வீட்டுல டெய்லி சமைக்க எல்லா நாளும் திருப்தி ஆயிடுறாளா? வீட்டுல எல்லாருக்கும் எல்லாம் மைண்டே பண்ணி கொடுக்கணும், எல்லா சமயத்திலும் திருப்தி ஆயிடுறோமா? நிச்சயம் நம்மளே எத்தனை சமயத்துல திருப்தி ஆகும். அதனால ஒரு நம்ம கடமை என்ன உண்டு, அது வரைக்கும் பண்ணிட்டு நம்ம ஆத்மாவுக்கு வேண்டிய பரமாத்மாவை அனுபவிக்கிறதுக்கு நிறைய நேரத்தை நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். நம்ம அதை தயார்படுத்திக்கணும். யாரும் தரமாட்டா நீ அழகா நிம்மதியா உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் சத்தங்கள்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் உனக்கு அவ்வளவே வேண்டாம், நீங்க பத்து நாள் லீவு போட்டு ஜாலியா கோவில் போயிட்டான்னு சொல்ல போறது கிடையாது. அது பத்து நாளைக்கு லீவு எங்க வச்சு வெளில போறோம் அப்படியே அதுக்கு மேலே 25 நாளைக்கு வேலை வச்சிருப்போம். இத்தனையும் முடிச்சு விட்டு கடைசி வரைக்கும் வேலை இருக்கும். அதனால நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிக்கிறதுல நமக்கு தான் இந்த ஆசை வேணும். பசிக்கிறது சாதம் எல்லாம் இருக்கு, சாப்பாடு பசிக்கிறதுன்னு சொல்லி ஆகாரத்தை வாங்கி சாப்பிட வேண்டிய உங்க கையில தானே இருக்கு. அம்மா அழகா ஆகாரம் எல்லாம் பண்றா, குழந்தை பசிக்கிறது அப்படின்னு கொடுத்தா குழந்தை சாப்பிட்டுதானே ஆகணும். அதனால உலகம் வந்து எனக்கு டைம் கொடுக்கும், ஆத்துக்கார டைம் கொடுப்பா, மாமி டைம் கொடுப்பா, குழந்தைகள் டைம் கொடுப்பா, பந்துக்கள் டைம் கொடுப்பா, கோடி ஜென்மம் ஆனாலும் நடக்காது. நீங்க டைம் பண்ணிக்கணும். என் ஆத்மாவுக்கு வேண்டியது இது, இவ்வளவு வாழ்க்கை என்னென்ன கடமை இவ்வளவுதான். ஒரு எல்லைக்கு மேல யாருக்கும் ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க குடும்பத்துக்கு என்ன உண்டா பண்ணுங்க, பந்துக்களுக்கு என்ன உண்டா பண்ணுங்க, இவாளுக்கெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கும் சேர்த்து பகவத் தியானத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா காத்தால எழுந்து ராத்திரி தூங்கத்துக்குள்ள ஒரு நாள் பொழுது போயிடுறது, தூங்கும் பொழுது ராப் பொழுது போயிடுறது, அடுத்த நாள் வந்துடும். அவ்வளவுதான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் சப்பா ஆடா, சரி இவ்வளவு ஞாயிற்றுக்கிழமை எனக்காக இருந்திருக்கேம்மா, இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உன் இஷ்டப்படி சந்தோஷமா இருந்தா அவ சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். சத்தியமா கிடையாது, உலகத்துல நடக்க போறது கிடையாது. எல்லாம் திரும்ப 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 அவ காரியத்தை சாதிச்சுட்டு தான் போறோம். சரியா நம்ம எல்லாம் அடுத்தவாள செல்பிஷ், நம்ம எந்த விதத்துல செல்பிஷ் இல்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே சுயநலத்தின் அடிப்படையில தான் எல்லா கூடையுமே தகவல். சுயநலம் இல்லாம நமக்கு எல்லாம் பழக தெரியாது. சுயநலம் இல்லாம அடுத்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. சுயநல தத்திவாரமா கொண்டுதான் இந்த உலகத்துல அத்தனை பேருமே வாழ்ந்து நிற்கும். சுயநலம் தப்பு கிடையாது. அடுத்த வாழ பாதிக்காத வரைக்கும் உங்க சுயநலம் தப்பு கிடையாது. உங்களுக்கு பசிக்கிறது நீங்க சாப்பிட நினைக்கிறது தப்பு கிடையாது. உங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணுன்ற சுயநலம் உங்களுக்கு அவசியம் இல்ல, என்ன கஷ்டம். அதனால சுயநலம் நல்லது. அது ஒரு எல்லைக்கோட்டை தாண்டும் பொழுதுதான் ராட்சச குணமா மாறுறது இல்லைய, அதுவரைக்கும் அது ரொம்ப நல்லது. நான் நன்னா படிக்கணும்ன்ற ஆசை நமக்கு இருந்தா தானே படிக்க முடியுது, சுயநலம் தானே. என் குடும்பம் நன்னா இருக்கணும்னு ஆசை இருந்தா தானே புருஷாலாம் வேலை போய் சம்பாதிக்க முடியும். எக்கடி வேணா கெட்டு போட நினைச்சா அது பொறுப்பில்ல, பொறுப்பில்லாதனம். என் குடும்பம் நன்னா இருக்கணும், என் குடும்பம் சமப்படப்படாது ஒரு புருஷன் நினைக்கிற சுயநலம் நல்லதுதான். என் கணவர் நன்னா இருக்கணும், என் குழந்தைகள் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு குடும்ப தலைவி நினைச்சா அது ரொம்ப நியாயமான பிரார்த்தனை. அது உடனே சுயநலம், அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தமே கிடையாது. இது தர்மம், இது தர்மம். பகவானுக்கு அழகா எல்லா இடங்களையும் பெரியவா சொல்லலாம். முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ, இது உன்னுடையதான தர்மம். இந்த தர்மம் அவ்வளவு வசதி அப்படின்னு நம்மளை காப்பாத்திக்கிறது தர்மம். இந்த பிளைட்ல எல்லாம் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, சீட் பெல்ட் போட்டுக்கிறது, அப்ப அழகா ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிற சொல்லுவா. சொல்லும் போது சொல்லுவா, முதல்ல நீ உனக்கு போட்டு அப்புறம் அடுத்த ஆள் ஹெல்ப் பண்ணு அப்படிங்குவா. இல்லாட்டி அவளுக்கு பாதி போட போய் நீ உசுர போயிட்டு அவாளையும் சாகடிச்சிடும். முதல்ல நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம 10 பேருக்கு கூட அந்த ஆக்சிஜன் மாஸ்க் மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தன்னை காப்பாத்திக்கிறது முதல் தர்மம். இது சுயநலம் கிடையாது, இது பைத்தியகாரத்தனம் கிடையாது, இது சாஸ்திரத்துக்கு விரோதமான விஷயம் கிடையாது, இது பாபம் கிடையாது. தன்னைத்தான் காப்பாத்திக்கிறதுன்றது ஒரு பெரிய தர்மம். இப்ப எத்தனை பேரும் பிறந்திருக்கோம், சும்மா பிறக்க எத்தனையோ அந்த விந்தணுக்குள்ள இவ்வளவுத்தையும் போராடி ஜெயிச்சு கூடி உடம்பு வந்திருக்கு. அப்படி போராடி ஜெயிச்சுதான் நீங்க நம்ம மனுஷாலா உட்கார்ந்து இருக்கோம். அதனால தன்னை காப்பாத்திக்கிறது, தான் பகவத் தியானம் பண்றது, தன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டியது சம்பாதிப்பது ஒவ்வொரு தனி மனித உரிமை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் பிரகலாதன் சொல்றாப்பா, நீ விஷம் கொண்டு குடிக்கிற, நீ கடல்ல தள்ளு விழற, அக்னியில இறங்க சொல்றியா இறங்குற, இது நீ அப்பா அதனால நான் சொன்னாக்க. ஆனா நாராயணான் சொல்றது என்னுடைய உரிமை, அதை பண்ணாதேன்னு சொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது. என் உடம்ப நீ வளர்க்கிற, என்னோட அப்பா, ஆனால் உடம்புக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ. இது என் ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், என் ஆத்மாவுக்கு நாராயணன் அவசியம், நான் நாமஜபம் பண்ணுவேன், அதை பண்ணாதே சொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது, நான் பண்ணித்தான் தீருவேன். அந்த உரிமையை விட்டு கொடுக்கவே இல்லை பிரகலாம். அதனால உங்க ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிப்பதற்கான முழு அதிகாரம், உரிமை, தார்மீக பிறப்புரிமை நமக்கு அத்தனை பேருக்குமே உண்டு. நன்னா ஞாபகம். அதனால நீரா பார்த்த யாரு வேணா எப்படி வேணா இருக்கட்டும், நான் என் கிருஷ்ணனை தியானம் பண்றேன், என் மனோதர்மப்படி இது சரியா இருக்கு, சாஸ்திரம் சொன்னதுக்கு விரோதமா இல்லை. அதனால அவள் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கா, உலகத்துல யார் என்ன சொல்றா அப்படின்னு ஒரு எல்லைக்கு மேல எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆச்சரியமா ஒரு சம்பவமே சொல்லுவா, ஒரு அண்ணனும் தங்கையுமா ஒரு கழுதியை ஓட்டிட்டு போறா, உடனே எதிர்க்க ஒருத்தன் பார்த்துட்டு சொல்றான், என்னதான் வைத்தியம் மாதிரி இருக்கீங்க, அழகா கழுதியை விட்டு குதிரையை விட்டு போறான்ற. சில இடங்களில் கழுதியை காண கிடைக்கிறது, கஷ்டப்பட்டு ஏன் நடப்பான, அது வேற ஓட்டிட்டு போற, அது மேல ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியதானேன்றான். கொஞ்சம் தூரம் போனா ஒருத்த வரான், ரெண்டு அறிவு இருக்காடா, ரெண்டு பேர் எரும மாடு மாதிரி இருக்கிறது, கழுதை தாங்குமா, கொஞ்சம் கூட புத்தி இல்ல, கருணை கிடையாது. உடனே ரெண்டு பேரும் இறங்கினான். கொஞ்ச தூரம் ஆயாச்சும் ஒருத்தர், என்னப்பா அது, ஒரு பொண்ணை போய் இப்படி நடக்க விடுறிய, அவ்வளவு அழகா அந்த கழுத மேல உட்கார வச்சு போக கூடாதான்றான். உடனே அழகா சரி சொல்லி இவ்வளவு கழுத மேலே எட்டி போறோம், கொஞ்சம் தூரம் போனான், ஏமா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா, உங்க அண்ணா உன்னோட வயசானவர், அவர் நடக்கிறார், நீ கழுத மேல உட்கார்ந்துருக்கிய, நீ இறங்கி அவர் உட்கார உட்காடி, இவன் இறங்கி அவன் உட்கார, இப்படியே கடைசி வரைக்கும் அவளால என்ன பண்றதுன்னே தெரியல. உலகம் இப்படித்தான், அவாவாளுக்கு எது மனோ தர்மமோ அதை சரின்னு பேசுவோம், நம்ம மனோதர்மத்துக்கு எது நியாயமோ அதை பண்ணணும்ன்றது சாஸ்திரம். அதனால தர்மத்தை அது உங்களுக்கு குழப்பமா இருக்க, பகவான் இடத்துலயோ ஆச்சார இடத்துலயோ கேட்டு எந்த தர்மப்படி நீங்க போகணுமோ அந்த பாதையில போயிட்டே இருக்கலாம். உலகத்துக்கு ஒரு எல்லைக்கு மேல எல்லாம் மரியாதை கொடுக்காதீங்க, உலகத்துல மத்தவாருடைய வியூக்கு ஒரு எல்லைக்கு மேல அதுக்கு ஒரு அளவு கொடுத்துடாதீங்க. இவ்வளவுதான், ஒரு எல்லைக்கு மேல யாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில நுழைவதற்கோ சஜஷன் சொல்றதுக்கோ அதிகாரம் கிடையாது. அப்படி சொல்லலாம்னா ஒன்னு ஆச்சாரியம் சொல்லலாம், இல்லாட்டி பகவான் சொல்லலாம். அப்ப எல்லாருக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் மேல யாருக்குமே உரிமை கிடையவே கிடையாது. ஞாபகம், அவ்வளவு சிரேஷ்டம். அதனால மீரா தெளிவா பக்தி பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு பெரிய வியாக்கியானம் சொல்ல வேண்டியது. அவன் என்ன சொல்றான், பக்தின்னா அவன் என்ன சொல்லுவாளோ, இவன் என்ன சொல்லுவாளோ, டெய்லிக்கு கோவிலுக்கு டெய்லி கோவிலுக்கு போனா பக்கதாத என்ன சொல்லுவா, பாத்திர இவ்வளவு பேர் விட்டு நம்ம கஷேத்திராடன் போறமே தப்பா சொல்லுவா, இப்படிதான் நீங்க யோசனை பண்ணிட்டு இருந்தாலும் 1000 கோடி ஜென்மம் ஆனாலும் நீங்க பக்தி பண்ண முடியாது, பகவான் அனுபவிக்க முடியாது. உங்க மனசுக்கு சரி, இது நியாயம் பர்ஃபெக்டா தெரிந்தே இருக்கிறான். ஆனா ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும், ஏன்னா மனசு என்ன பண்ணும், ஆசையெல்லாம் சரின்னு, எதெல்லாம் கடினமோ அதெல்லாம் தப்புன்னு ஒதுக்கி தள்ளும். அது உங்க மனசு, உலகத்துல நம்ம மனசு நம்மளை ஏமாத்துற மாதிரி வேற யாருமே ஏமாத்த முடியாது. யாராவது நம்மளை ஏமாத்துறான்னா முதல்ல நம்ம மனசு அவன் நல்லவான்னு நம்மளை ஏமாத்திடுச்சு, அதுக்கப்புறம் தான் அவன் ஏமாத்துறான். எத்தனையோ பேர் நம்மளை ஏமாத்த முயற்சி பண்ணும்போதுதான் நம்ம மனசு இல்ல ஜாகிரதை 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 எடுத்து ஏமாறும். என்னைக்கு நம்ம நம்ம மனசுகிட்ட முதல்ல தோக்குறோமோ அப்ப அடுத்த வாரத்தில் ஈஸியா தோற்று, என்னைக்கு நம்ம மனசுகிட்ட நம்ம ஏமாறுறோமோ அப்ப அடுத்த வாரம் ரொம்ப ஈஸியா நம்மளை ஏமாற்றிடுவோம். நல்லா ஞாபகம். அதனால அந்த மனசு சரியா இருக்க, நீரா ரொம்ப தெளிவா இருக்க. ஏன்னா நாமஜபம் பண்றோம், நாமஜபம் பண்ணிட்டே வரும்பொழுது எதை பண்ணணும் எதை பண்ண வேண்டாம், எது சரி எது தப்பு, எந்த விஷயத்தை எப்படி அணுகணும்ன்ற ஒரு புத்தி தானா வந்துடும். அது நாமஜபத்துக்கு ஒரு பெரிய பலம், நாம ஜபத்தினுடைய ரகசியம் அதுதான். அதனாலதானே கோவிந்தா புண்டரீகாட்சான்னு கத்துறா திரௌபதி, என்ன கத்துறதுன்னு தெரியல, கோவிந்தா புண்டரீகாட்சான்னு தானா வந்துட்டு ரக்ஷமாம் சரணாகதம், என்ன காப்பாத்துலன்னு கத்திட்டா, துச்சாதன் அழிச்சு போடும் கூட கத்திருக்கலாம், ஏ கிருஷ்ணா துச்சாதன் அழிச்சு போடும், ஆனா கோவிந்தா புண்டரீகாட்சான்னு நாமஜபம் பண்ணதுனால நீ என்ன காப்பாத்து, துச்சாதன் எப்படி வேணா இருக்கட்டும், துரியோதன் எப்படி வேணா இருக்கட்டும், இந்த பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் எல்லாம் பேசாம இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, என் மானத்தை காப்பாத்து. ரொம்ப அழகான பிரார்த்தனை, நம்ம அப்படியா பிரார்த்தனை பண்றோம், இவா என்ன படுத்துறா அவளுக்கு நல்ல புத்தியை கொடு, இல்லாட்டி இவா முகத்திலேயே முழிக்காதபடி என்ன பண்ணு, ஒன்னு அவளை ஊற மாத்து, இல்லாட்டி என்ன ஊற மாத்து, எனக்கு அவள் முகத்தை முழிக்க, எப்படி நிறைய பைத்தியகார்த்தனமான பண்ண, என்ன காப்பாத்து, இவ்வளவுதான் பிரார்த்தனை. ரக்ஷமாம் சரணாஜதம், நீ என்ன காப்பாத்து, எப்படி காப்பாத்தணும் நீ முடிவு பண்ண, காப்பாத்துன்னு சொல்ற வரைக்கும் என் முடிவு. எப்படி காப்பாத்தணும்ன்ற முடிவு பண்ண வேண்டியது உன் கடமை, அது என்னுடைய வேலை கிடையவே கிடையாது. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். முக்காவாசி பகவானுடைய பிசினஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க, அதான் பிரச்சனையே. அவர் இஷ்டம்னு விட்டுட்டோ நமக்கு எந்த எல்லை வரைக்கும் உண்டோ அவ்வளவுதான். குழந்தை பசின்னு அழும், நடி தூக்கம் வந்ததுன்னா அழும், எப்படி தூங்க வைக்கிறதுன்ற பாடு அம்மாதிரி விட்டுடும். அது ட்ரெயின்ல அழும், திடீர்னு பஸ்ல அழும், தூக்கம் வந்துட்டு அழும். அம்மா என்ன பண்ணுவா, அதுக்கு தகுந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி தூங்க வைப்பான். சில குழந்தைகள்லாம் அது தூளியில பழகிடும், ட்ரெயின்ல போனோம்னா தூக்கம் வந்து அழ ஆரம்பிச்சிடும். உடனே அம்மா என்ன பண்ணா, அதான் தன் புடவை எடுத்து ரெண்டு செயின் நடுவில் கட்டி விட்டு ரெண்டு பர்த்து நடுவில் கட்டி விட்டு தூளி ஆட்டுவான். அது எனக்கு தூக்கம் வருது தூங்குவேன் அழும், அவ்வளவுதான். நீ தூளியை கட்டு, இல்லாட்டி அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பக்கமா புடவையை பிடிச்சி நெல்லுங்க, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு தூக்கம் வந்துடுது, நான் தூங்குறேன்னா எனக்கு தூளி வேணும். தூளி எப்படி தயார் பண்ண, ஓம் பாடு, இவ்வளவுதான். பிரார்த்தனை வரைக்கும் நம்ம பாடு, அதுக்கப்புறம் அவன் பாடு. அதுக்கப்புறம் ரொம்ப நுழையணும், பிரார்த்தனை பண்ணிட்டு ஒப்படைச்சிட்டோம்னா அவன் நடத்துவான். நீரா இவ்வளவு தெளிவா இருக்க, அதனாலதான் அவளை சுத்தி என்ன நடந்தாலும் அவளை பாதிக்கல. நம்மளை சுத்தி எங்கெங்கயோ எதோ நடக்கிறத நம்மளை பாதிக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்கிறோம், முந்திரி கொட்டான்னு இல்லையா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மூக்கு நுழைக்கணும். நிஜமா இந்த ஐபிஎல் கிரிக்கெட்லாம் நிஜமா வைத்திருச்சா இருக்கும், எல்லாம் தொந்தியும் தப்பையுமா இருக்கும். மாடிப்படியெல்லாம் மூச்சு வாங்க, உட்காந்து செல்லுக்கு அப்படி ஓடிக்க கூடாதுன்னு அங்க ஒரு 50 நிமிஷம் ஓடிட்டு வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு அவன் ஓடும் போது ஒழுங்கா ஓடல் அவசரப்பட்டான்றான். அந்த இடத்துல டென்ஷன்ல 20 ஓவர் அடிக்கணும், இவா கையில பேட்டை வந்து ஹார்ட் அட்டாக் உசுரே போயிடுவாளுக்கு. ஆனா இங்க உட்காந்து கமெண்ட் பண்றப்ப அதுதான் எங்களுக்கு வைத்திருச்சல். அதுதான் நாங்களும் அது எல்லாம் பைத்தியாரமா கிரிட்டிசைஸ் பண்றோம்னா, அங்க ஓடணும், அங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கணும், அப்ப சொன்னா நியாயம். எல்லாம் உட்காந்து பக்கத்துல பார்க்கணும், உட்காந்துருந்த காஃபி டீ எல்லாம் குடிச்சுட்டு காலம் நீட்டு சாணி கீழே உட்காந்து சொக்கமா இப்படி ஓடி இருக்க, அப்படி பண்ணிருக்க வேண்டாம் தப்பு அப்படின்னா என்ன முட்டாள் சொன்னோம், அவன் ராங் டெசிஷன் அப்படிங்களா. இங்க எவ்வளவு வாழ்க்கையே டெசிஷன் எடுக்க துப்பு இல்லை, இவன் அவன் வாழ்க்கை அது, அவன் விளையாடுறான், அவன் சம்பாதிக்கிறான். விளையாட்டுல கூட ஒரு எல்லைக்கு மேல மூக்கம் நினைக்கிறான் பாருங்க, அதுக்கு சொல்ல வேணும். எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த எல்லைக்கு வேணுமோ, அது வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் தலையிடணும். எல்லையை தாண்டி ஒரு விஷயம் போகலாம் அப்படின்னா பக்தி, நாமஜபம், பகவான், இவ்வளவுதான். மற்ற எல்லா விஷயத்திலயும் நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, தாண்டவே கூடாது. நீரா ரொம்ப தெளிவா இருந்தா, அழகா நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா, ராணா கேட்டான் கோவிலும் கட்டி கொடுத்துட்டான். நீரா இப்பெல்லாம் கோவிலே கதின்னு கிடக்கிறான். ஊதா ஜெயமல் இவாளுக்கெல்லாம் இது பிடிக்கல. நீராவோ கண்ண இடத்துல அந்த மாதுரிய பக்தி, பிரேம பக்தியில காதல் வயப்பட்டு கிடக்கிற நிறைய பேர் கொஞ்சம் பைத்தியகாரமா நினைக்கிறார். அது எப்படி பகவான போய் காதலிக்கலாமா, நிஜமாவே காதலிக்கணும் அப்படின்னா பகவான தவிர யாரையுமே காதலிக்க முடியாது உலகத்துல. ஏன்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். உலகத்துல ரொம்ப வசதியான ஒரு பொருள் மேல ஆசைப்படுறது தப்பா, அது நியாயம் தானே. அந்த மாதிரி உலகத்திலேயே எப்பொழுதும் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவன் அப்பா நலத்தால் ரொம்ப அழகா சொல்ற ஆழ்வார். எல்லோருக்கும் உயர்ந்து உயர்ந்து எங்கேயோ வசரத்துல பகவான் இருக்க, அந்த மாதிரி அவ்வளவு பெரியவன் இடத்துல இவளுக்கு ஒரு காதல் வந்துடுத்து. என் கிருஷ்ணன், என்னுடைய கண்ணன். பாரதியார் சொல்றார், காமம் கண்ணனுக்காம் அப்படின்றார். காமம் கண்ணனுக்காம் அப்படின்றார். காமமா அது கண்ணனுக்கு தான், அது யாருக்கும் கிடையாது அப்படின்றார். உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்ற ஆண்டார். ரொம்ப அழகா சொல்றாரு, என் இளமை, என்னுடைய அழகு, இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தான் அர்ப்பணம், ஒரு மனுஷனுக்கு கிடையாதுன்ற ஆண்டார். என்ன ஆச்சரியமான வைராக்கியம். அந்த மாதிரி இவள் எப்பொழுதுமே கிருஷ்ணனிடத்திலேயே கதின்னு கிடக்கிறார். அழகா எல்லாரும் பசனை எல்லாம் முடிஞ்சுடும், அவாவா போயிடுவா. நீரா ஏகாந்தமா கிருஷ்ணன் அழகா குஞ்சுவா, என்னடா கண்ணா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியடா, உனக்கு இன்னைக்கு பிரசாதம் பிடிச்சுதா, இன்னைக்கு நான் அழகா இருக்கேனா, நான் அந்த புடவை உடுத்திருக்கிறது அழகா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா. பாரதியார் சொல்றாரு இல்லையா, கோபிகள்லாம் வராளாம், புது ரச உன் அழகா இருக்காடா கிருஷ்ணா அப்படின்னு காசாளம். உடனே பகவான் சேர எடுத்து அழகா அடிச்சு விட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். வண்ண புதுச்சேலை தனியிலே பூழுதி வாரி இழைத்து, ரொம்ப அழகான அனுபவம். என்ன ஆச்சரியம்னா, முறுக்கு மீச வச்சுருக்க முண்டாசு கவிஞருக்கு எப்படி இந்த கோபிபா வந்ததுதான் எங்களுக்கு புரியல. முறுக்கு மீச வந்தே மாதனம் அப்படின்னு வெந்து தனிந்தது காடு அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு வீரமா பேசின பாரதி, எப்படி தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லி ஒரு கோபியா மாற முடிஞ்சதுதான் அதிசயம் எங்களுக்கு. நிஜமாவே ஆச்சரியமா, தலையில பூச்சு விட்டுறேன் திரும்பி சொல்லிட்டு தோழிக்கு பூச்சு விட்டுறான். ஒரு கோபியை தவிர இந்த அனுபவம் யாருக்குமே வராது. அவ்வளவு வீரமா முறுக்கு வீச வச்சிருந்து பிராமணெல்லாம் கிழிச்செறிஞ்சிருந்த பாரதியாருக்கு எங்கேந்து இப்படி ஒரு கோபி பாவம் சித்திச்சதுங்கிறத ரொம்ப அதிசயம். சின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதில் திட்டிப்படிப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. கிருஷ்ணனுடைய எல்லை இல்லாத விளையாட்டு ரொம்ப அழகா, நிஜமாவே தீராத விளையாட்டு பிள்ளைன்ற வார்த்தையில கிருஷ்ணாவதாரம் பூரா வர்ணிச்சு முடிச்சுடலாம். அவ்வளவுதான், கிருஷ்ணாவதாரத்துக்கு இந்த மூணு வார்த்தை போதும், தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னா கிருஷ்ணன். வேற யாரையும் சொல்ல முடியாது பக்கத்துல. என்ன ஒரு அனுபவம், அந்த கோபி பாவம் சித்திச்சால் ஒழிய இப்படி ஒரு கவிதை வரவே வராது. நிஜமாவே அதுலயும் தலையை சூடுறேன் பூவை சூடுறேன்னு சொல்லிட்டு தோழி கிழக்கிறான்றான். சத்தியமா கோபியுடைய அனுபவம் அது. குலதேவர் ஆழ்வார் சொல்றார் பாகவதத்துல இருக்கு, அஷ்டபதியில ராதிகா புலம்புறா, அதோ பாருடி என்ன வர சொல்லிட்டு அவளுக்கு அழகா தலையில பூச்சி விட்டு இருக்கான், அவளுக்கு ஆள்ல வந்து மருதாணிட்டு இருக்கான் பாரு, நான் ஒருத்தி ஏங்கிட்டு கிடக்கிறேன் என்ன விட்டுட்டு அப்படின்றான். குலதேவர் ஆழ்வார் சொல்றார் ஒரு தோழி வந்து காத்துட்டு இருக்கா கிருஷ்ணனுக்காக, ஆளை காணலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரியை நீ போய் பாத்துட்டு வாடின்னு அனுப்பினாலாம். இவன் அவளை கூட்டிட்டு கங்கா யமுனை ஆத்தங்கள விளையாடிட்டு இருக்கான், இவ தூதனுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டானா, தீராத விளையாட்டு பிள்ளை. அப்படியே அனுபவம் பாரதியா இருக்கு. உத்தமமான அந்த பக்தி பாவம் பகவான கொஞ்சம் நிஜமாவே அது கொஞ்சம் வேண்டாமா, நமக்கு எல்லாம் சுவாமின்னு ரொம்ப தூரம், கை கூப்பிடுறதோட சரி நமஸ்காரம் பண்றதோட சரி நல்ல தரிசனம் அவ்வளவுதான். மகாராஷ்டிர ஜனங்கள் பாண்டங்கள் அனுபவிக்கிறத பார்க்கணும், நிஜமாவே கொஞ்சுவா அதை குதிச்சு குதிச்சு கையை தட்டி அவனை கூப்பிடுறதும் அவனை பார்க்கறதும் அந்த பாண்டங்களுடைய உற்சவத்தை பங்கெடுத்துக்கிறதும் ஒரிசா ஜனங்கள் பூரி ஜெகநாத் ரத யாத்திரை பொழுது அவனை திட்டதும் நிஜமாவே எத்தனை ஆச்சரியம். அந்த உரிமை இவ அழகா அதெல்லாம் கொஞ்சின் இருக்கா, ராத்திரி கோவில் சாப்பிட்டு அவள் பாவட்டுக்கு கிருஷ்ணனை கொஞ்சின் இருக்கா. ஆனா வெள்ளேந்து கேட்கிறவாளுக்கு யாரோ ஒரு புருஷனோட கள்ளக்காதல் வச்சுருக்கா அப்படிதான் தோன்றது. நிஜமாவே அப்படிதானே, கண்ணால பாக்கிறது தான் சத்தியம், காதால கேட்கறது தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி கீழே விசாரிக்கிறதும் பொய்யா தான் விசாரிக்கிறோம், ஐதிகாரத்தனமா இருக்கு. அதனால ஜெயமல் ஊதெல்லாம் அப்பப்ப பிராணாவிடத்துல வந்து நீரா சரியில்லை, ராத்திரிலாம் யாரோ ஒரு புருஷனுடைய குரல் எல்லாம் கேட்கறது, கிருஷ்ணன் பேசுறா, ஆனா இவாளுக்கு யாரோ ஒரு புருஷன் நினைக்கிறான். ஆனா பாக்யம் மீரா மேல வெறுப்பு வந்து வெறுப்பு வந்து வெறுப்பு வந்து இவாளுக்கும் சமயத்துல கிருஷ்ணனுடைய அந்த மதுர துவனி கேட்கறது. ஆனா ரொம்ப அழகா இருக்கிறதுனால யாரோ ஒரு புருஷனோட உள்ள பேசிட்டு இருக்கா அப்படி எல்லாம் நடந்துருக்கு. ஒரு நாள் மீரா எப்பொழுதும் போல ஏகாந்தமா கிருஷ்ணனை கொஞ்சின்று விளையாடிட்டு இருக்க பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிற ஆண்டாளுக்கு சிவலிபுத்தூர்ல காட்சி கொடுக்கறான் இல்லையா கோவில் ஆச்சரியமா. இவன் மாலையை போட்டு அந்த நாழிக்கடை வெட்டி பார்த்தான்னா உடனே பெருமாள் அவ்வளவு அழகா இவளுடைய ரூபத்துக்கு பதில் அவனுடைய ரூபத்தை காட்டி கொடுக்கறான் அப்படின்னு காண கிடைக்கிற. அந்த மாதிரி மீராவிடத்திலே இந்த கண்ணன் பிரத்யட்சமா விளையாடிட்டு இருக்கான். அப்ப மீரா அழகாயே ஒரே முத்தம் தாடா, ஏண்டா அப்படி முத்தம் தரமாட்டேங்கிறாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சின் இருக்கா. ஆண்டாள் கோபிகள்லாம் கெஞ்சினாள் சுஷ்டு சும்பிடும், ஒரே ஒரு முத்தம் தாடா கண்ணா, முத்தம் தர வேண்டும் அப்படின்னு மீரா கண்ணனிடத்திலே புலம்பின் இருக்கா. முத்தம் தர வேண்டும் முத்து கண்ணா, முத்தம் தர வேண்டும் முத்து கண்ணா, முல்லை வன பூமலரும் முத்து கண்ணா, முல்லை வன பூமலரும் முத்து கண்ணா, சிங்கினி நாதத்துடன் ஆடிவா கண்ணா, சிங்கினி நாதத்துடன் ஆடிவா கண்ணா, கேட்கின்ற வரத்தை நீயும் தா கண்ணா, கேட்கின்ற வரத்தை நீயும் தா கண்ணா, முத்து முத்தாய் சீரிக்கின்ற எந்தன் கண்ணா, முத்து முத்தாய் சீரிக்கின்ற எந்தன் கண்ணா, மோக்ஷம் நீதான் தருவாய் வேத கண்ணா, மோக்ஷம் நீதான் தருவாய் வேத கண்ணா, தாசியாய் என்னை நீ ஏற்றுக்கொள் கண்ணா, தாசியாய் என்னை நீ ஏற்றுக்கொள் கண்ணா, எல்லா பீரமியம் எங்கு உன்னோடு கண்ணாம், எல்லா பீரமியம் எங்கு உன்னோடு கண்ணாம், எல்லா பீரமியம் எங்கு உன்னோடு கண்ணா, எல்லா பீரவியும் எங்கு நன்னா, முத்தம் தர வேண்டும் முத்த கண்ணா, முல்லை வன பூமலரும் முத்த கண்ணா, முத்த கண்ணா, முல்லை வன பூமலரும் முத்த கண்ணா, சிங்கினி நாதத்துடன் நாடிவா கண்ணா, கேட்கின்ற வரத்தை நீயும் தா கண்ணா, கேட்கின்ற வரத்தை நீயும் தா
கண்ணா,
முத்து முத்தாய் சிரிக்கின்ற எந்த கண்ணா, முத்து முத்தாய் சிரிக்கின்ற எந்த கண்ணா, மோக்ஷம் நீதான் தருவாய் வேத கண்ணா, தாசியா என்னை நீ ஏற்றுக்கொள் கண்ணா, எல்லா பீரவியும் எங்கு உன்னோடு 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 கண்ணா,
வீர
ஆனந்தமா தன்னை மறந்து இப்படி பஜனை பண்ணிட்டு ஆச்சரியமா பகவத் தியானத்தை மயங்கி கிடக்கிற அப்ப ஜெயமல் அந்த பக்கமா வந்துட்டான். ஜெயமலும் ஊதாவும் இப்படி உள்ளுக்குள்ள பாடுறது ஆடுறது கொஞ்சம் இந்த சப்தம் எல்லாம் கேட்ட கோவில் எல்லாரும் போயாச்சு. ஆனா உள் பக்கம் கதவு தாப்பா போட்டுருக்கு. இவ பாடுறது இந்த மாதிரி முத்தம் எல்லாம் தாடானோன்னு இவாளுக்கு குதர்க்கமான புத்தி நேர ஓடினா ராணாவிடத்துல போய் கதவை தட்டி எழுப்பினா, என்ன நீ சுகமா தூங்கிட்டு இருக்கா, இவனுடைய பட்ட மகிழ்ச்சி பண்ற அக்கிரமத்தை நீ பார்க்க மாட்டியா, யாரோ கள்ளக்காதல்னா கொஞ்சின் இருக்கான்னு. ராணாவுக்கு கோபம் வந்துடுது, வெட்டி போட்டு வேண்டா என் மீற அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு போப்போ நீயே போய் பாரு அப்படின்னு. இவள் பாட்டுக்கு ஆடிந்திருக்கா பாடிந்திருக்கா, ஒரு முத்தம் தாடா கண்ணா அப்படின்னு சொல்ல உடனே அழகா பகவானும் இவளுக்கு முத்தம் தர ஆனந்தத்தை தலசாகா கிருஷ்ணா இன்னைக்குதான் ஜென்மா சாபல்யம் ஆயிடுது, என்னழகா முத்தம் கொடுத்தா, என்ன சுகந்தம் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தித்திருக்குமோ மறுப்புசித்தம் மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஆண்டாள் கெஞ்சரா, ஏ பாஞ்சஜன்யன்ற சங்கே, கிருஷ்ணனுடைய அதராமிரதம் என்ன ருச்சி, கிருஷ்ணனுடைய வாய்க்கு என்ன மனம், பிளீஸ் கொஞ்சம் சொல்லேன் தேவசேன்னு சொல்லேன் கெஞ்சரா. அந்த மாதிரி மீரா, ஆஹா கிருஷ்ணா என்னடா இவ்வளவு வாசனை அடிக்கிறது வாய், இப்படி இதுதான் சொல்றான். இவ வாசல வந்து நிக்கிறான், உள் பக்கம் கதவு தாழ்பால் போட்டிருக்கு. மீரா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, இவன் ராஜா சந்தேகம் தானே மனுஷாளுடைய சுவாவம். உடனே படபடபடவுடன் கதவை தட்டினான். மீராவுக்கு அந்த பக்தி மயக்கத்துல ஒண்ணுமே தெரியல, அப்படியே மயங்கி கிடக்கிறா. திடீர்னு சப்தம் வேற நின்று போயிடுத்து. உடனே ராஜா யாரோ உள்ளுக்குள்ள இருக்க எழுந்து ஓடுறான் போல இருக்கு. ஜல் ஜல் கிருஷ்ணன் ஓடுற சலங்க சப்தம் வேற கேட்கற. உடனே கதவை உடச்சுட்டு உள்ள போய் பாக்கறான். மீரா ஆச்சரியமா கொஞ்சின் இருக்கா. அழகா கிருஷ்ணனுக்கு ஒரு பெட்டு போட்டிருக்கா, அதுல கிருஷ்ண விக்கிரகம் படுத்து வச்சிருக்கா. கண்ணன் படுத்துருக்கான், தேவியன் திருப்பதி பெருமாள் எல்லாம் படுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி சுவாமி அழகா படுத்துட்டு ராத்திரி சயனார்த்தி முடிஞ்சவொன்னே கண்ணனை கொஞ்சம் நிற்கான். உடனே கதவெல்லாம் உடச்சுன்னு வந்தவன மீரா பார்த்து, என்ன சுவாமி என்னாச்சு, ஏன் இப்படி கதவெல்லாம் உடச்சிட்டு வரீர் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ராணா கொஞ்சம் வெக்கமா படுத்திவா சொல்றத நம்பி இவளை போய் சந்தேகப்பட்டு ரொம்ப உத்தமி, லௌகீகமான விஷயங்கள்லாம் தெரியாத அளவுக்கு ரொம்ப வெகுளி அவள். அகம்பாவம் கிடையாது, கள்ளத்தனம் கிடையாது. நமக்கெல்லாம் ஏன் குழந்தைகளை பிடிச்சிருக்குன்னா கள்ளத்தனம் இல்லை. வயசாக 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 அந்த கள்ளத்தனம் ஜோரா வந்துடும், நம்ம சொல்லி கொடுத்துருவோம் குழந்தைகளுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கள்ளத்தனம் இல்லை, என்ன சுவாமி அழகா விகல்பம் இல்லாம சிரிக்கிற. உடனே ராணா அப்படி பார்த்தான், அப்படி கவனிச்சுட்டு, மீரா நீ பேசாம அந்த புறத்திலேயே இருந்து பஜனை பண்ணு, கோவில பூஜை எல்லாம் நடக்கட்டும், அப்பப்ப வந்துருப்பாரு, நீ அந்த புறத்துக்கே வரதில்லை, கோவிலே கதின்னு கிடக்கிறாரு. உன்ன மாதிரி நான் உன்னை பார்க்க முடியறதில்ல, உன் கூட பேச முடியறதில்ல, நீ பகவத்கீதை சொல்லு, எனக்கு அதெல்லாம் கேட்க முடியல மீரா அப்படின்னு. உடனே மீரா சொன்ன, ஆமாம் பிரபு, எனக்கும் கொஞ்சம் ஏகாந்தம் தேவைப்படுது. நிஜமாவே இந்த பப்ளிக் ஃபிகர் ஆக 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 நம்முடைய ஏகாந்தம் பிரைவசி குறைஞ்சுட்டே வருது. அது இந்த மகாத்மாக்கள் சன்னியாசிகள் ஜீயர்லாம் இருக்காரு, ரொம்ப பாவம். அவ லோகத்துக்காக இருக்கான, அவளுக்கு ஏகாந்தமா பகவத் தியானம் பண்றதுக்கு சமயம் இருக்கா. அதனாலதான் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து தியானம் எல்லாம் பண்ணுவோம் மகாத்மாக்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு அழகு விவேகானந்தர்லாம் ராத்திரியில் உட்கார்ந்து தியானம் பண்ணுவார், தவம் பண்ணுவார் அப்படின்னு காண கிடைக்கிறது. பக்தாளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பா, அவ ஏகாந்தமா பகவான் அனுபவிக்கிறான் இல்லையா, அது ஒரு சுகம். ஆனா அவ எப்படி அனுபவிக்கிறா, எப்ப அனுபவிக்கிறான் கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அவளுடைய அனுபவம் வித்தியாசமா இருக்கும். அதனால மீரா சொன்னா, எனக்கும் கொஞ்சம் ஏகாந்தம் தேவைப்படுறது சுவாமி அப்படின்ட்டு. சரி, உடனே மீரா இப்பெல்லாம் அதிக அந்த புறத்துல இருந்து அங்க பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருக்கா. கோவிலுக்கு வருவா, கொஞ்ச நேரம் இருப்பா, ஒரு மணி நேரம் பஜனை பண்ணிடுவா, வந்துடுவா, இப்படியே போயிட்டு இருக்கு. ராணாவுக்கு ஒரு சந்தோஷம், இவாளுக்கு சரி அப்பா அடா பஜனை கோவில் போயிட்டு திருப்பி அந்த புறத்துக்குள்ள வந்துடுச்சு, என்னடா இது பாடு அப்படின்னு நினைச்சிருக்கா. மீரா பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கா. அதுக்குள்ளேயே மீராவுடைய பஜனை எல்லாம் ராஜஸ்தான் முழுக்க பிராபல்யம் ஆயிடுச்சு, எல்லாரும் பிரபலமா அப்படி பேசிட்டு இருக்கா. அவாவா மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி. அது மீராவுடைய முத்ரை. அது அவளா ஆசைப்பட்டு தன் பேர் வரணும்னு வைக்கிறது இல்ல, பகவானுடைய சங்கல்பம் புரந்தர விட்டலா அப்படின்றாரு இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒரு முத்ரை வைப்பான் ரொம்ப அழகா, அது அவ தன் பேர் வரணும் இது அது இம்பார்ட்டன் தெரியணும்ன்றதுக்காக வைக்கிறது இல்ல, பகவானுக்கு அவளுடைய பேரும் அந்த கீர்த்தனையில வரணும், அப்ப கிருஷ்ணனுக்கு சந்தோஷம், அதனால அவளுடைய பேரை முத்திரையா வைக்கிறதுன்னு உண்டு. ரொம்ப அழகா இருக்கும் ஆழ்வார்கள் பாசுரங்கள்லயே, அந்த கடைசி பலஸ்ருதி பாசுரம் எல்லாம் பார்த்தா, அவளா சடகோபன் சொன்ன சொல் பற்ற பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பானே, அவ பகவத் தியானத்துல தன்ன மறந்து சொல்ற வார்த்தைகள், தன் பேரில் வரணும்னு ஆசைப்படுறது இல்ல, பகவத் சங்கல்பத்தினால். அந்த மாதிரி மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்றது மீராவுடைய முத்ரை. இந்த பாட்டுல எல்லாரும் பாட ஆரம்பிச்சுட்டா, அப்படியே பக்கத்து பக்கத்து தேசத்துல எல்லாம் அப்படி பாடுற, இப்படியே போய் அக்பர் பாதுஷாவுடைய அரண்மனை. மீரா அக்பர் பாதுஷா எல்லாம் சமகாலத்தவர்கள், அக்பர் பாதுஷா, மீரா, துளசிதாசர், சூர்தாசர், இவாள் சமகாலத்தை சேர்ந்த மகாத்மாக்கள் மகஜர்கள். ஒரே காலத்திலேயே நிறைய மகாத்மாக்கள் இருப்பார். நம்ம முதலாழ்வார்கள் மூணு பேரும், நாலு பேர் சரியா சொல்லணும், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், இவர் நாலு பேரும் சமகாலத்தவர்கள். ஆண்டாள் பெரியாழ்வார் சமகாலத்தவர்கள், நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் சமகாலத்தவர்கள், தொண்டடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருஞான சம்பந்தர், இவாள் சமகாலத்தவர். திருஞான சம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் சந்திச்சிருக்கா அப்படின்னு சரித்திரத்தை காண கிடைக்கிறது. நிறைய பேர் சமகாலத்தவர், சந்துக்காராம், சமர்த்த ராமதாசர், சத்ரபதி சிவாஜி, இவாள்லாம் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப ஆச்சரியமா, நாமதேவர், ஞானேஸ்வரர், ஜனாபாய், கபீர்தாசர், கோரா கும்ஹார், ராஹா கும்ஹார், இவாள்லாம் நம்ம கும்பார்னு மகாராஷ்டிர கும்பார் அப்படின்னு மண்பான பண்றவர், இவாள்லாம் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய பேர் உண்டு. அன்னமாச்சாரியார், புரந்தரதாசர், வியாசராஜர், கனகதாசர், இவாள்லாம் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவா. நம்ம சொல்லாம் பாரதியார், பாவுசி, இவாள்லாம் ஒரு காலகட்டம் மகாத்மா காந்தி அந்த மாதிரி சமகாலத்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அர்ஜுனன், புத்தவன் இவாள் சமகாலத்தவர், வசுதேவன், நந்தகோபர் இவாள் ஒரே காலகட்டத்தில் இருந்தவர். அந்த மாதிரி ஆச்சரியம், சமகாலகட்டத்தை சேர்ந்தவர்கள். அக்பர் பாதுஷாவுக்கு இந்து தர்மத்து மேல ஒரு அலாதியான பிரியம். சரியா சொன்னா எல்லாருக்குமே இந்து தர்மத்து மேல அலாதியான பிரியம் உண்டு. சில பேர் தைரியமா ஒத்துப்பா, பல பேர் ஒத்துக்க மாட்டா, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒழிய இந்து தர்மம் எல்லாரையுமே வசீகரிக்கக்கூடிய ஒரு மதம், சந்தேகமே வேண்டாம். புரூனேன்னு ஒரு தேசம் உண்டு, மலேசியா, சிங்கப்பூர், புரூனே தான் சேர்ந்து ஒரு காலத்துல மலாயா, அப்புறமா புரூனே தனியா இருந்து சுல்தான் ஆஃப் புரூனேன்னு. இன்னைக்கும் முகமதிய ராஜா உண்டு. அந்த ராஜாவுக்கு ஜோசியத்து மேல அபாரமான நம்பிக்கை. ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை திருநெல்வேலியில ஒரு ஜோசியர் போய் அவருக்கு எல்லாம் சொல்லிட்டு வருது. கல்யாணம் பண்றதுனா கூட ஜோசியர் முகூர்த்தம் முடிச்சு கொடுத்தாதான் கல்யாணம் வரும். சுல்தான், ராஜா, மந்திரி சம்ஸ்கிருத வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அங்க இருக்கிற ஏர்போர்ட் பேரு பண்டார் ஸ்ரீ பகவான். சுல்தான் தான் வேற பேரு, பண்டார் ஸ்ரீ பகவான் தான் ஏர்போர்ட் பேரு. அவருடைய கல்யாண முறையெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டா அப்படியே இந்த ஹிந்து ட்ரெடிஷன் அப்படியே இருக்கும், ஆல்மோஸ்ட் அப்படியே இருக்கும். ராஜான்னு தான் கூப்பிடுவா, மந்திரிய மந்திரின்னு தான் கூப்பிடுவா. நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளே உண்டு நிறைய இடங்கள்ல. அவர் எல்லாருக்குமே ஹிந்து தர்மம் தான் ஆதாரம். நிஜமாவே மதர் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் அப்படின்னா ஹிந்து தர்மம் தான். இல்லைன்னா ஒரு மதமும் ஜீவிக்க முடியாது உலகத்தில். இந்து மதம் இல்லை அப்படின்னா ஒரு மதமும் லோகத்துல ஜீவிக்கவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் சனாதனமான ஹிந்து தர்மம். அக்பர் பாதுஷா தனக்கு இந்து தர்மம் பிடிக்கும் அப்படின்றத பகிரங்கமா ஒத்துண்ட ஒரு ராஜா. அவருடைய அரண்மனையிலேயே தான்சேன் நல்ல ஒரு இந்து பக்தர். அப்பப்ப அழகா நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடுவார். முக்காவாசி அந்த காலத்தில இருந்த சமகாலத்தை சேர்ந்த பாகவதர்கள் பக்தர்கள் இவாளுடைய கீர்த்தனைகளா பாடுவார். சூர்தாசருடைய கீர்த்தனை, கிருஷ்ணதாசருடைய கீர்த்தனை, இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. அந்த மகாத்மாக்கள் எல்லாம் பாக்கிறதுக்கு தான்சேன் அக்பர் பாதுஷாவை அழைச்சிட்டு போவார். ஒரு சந்தர்ப்பத்தை தான்சேன் ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனம் பாடுறார். அக்பர் பாதுஷா யாருன்னு கேட்கிறார், பாடினது யாருன்னு. இந்த மாதிரி ஒரு பக்தர் பிருந்தாவனத்தில் இருக்காங்க. உடனே அக்பர் பாதுஷா டெல்லி பக்கத்து தானே, அதனால அவரும் தான்சேனுமா போற ரகசியமா ஒழிஞ்சின் இருக்கா. அப்ப அழகா அவர் ஒரு கீர்த்தனம் பாடுறார். அக்பர் பாதுஷா ஒழிஞ்சின் இருந்து கேட்டார், பாடி முடிச்சுன்னு ஓடி வந்தார். இந்த பாகவதர் பார்த்து கைய கூப்பிட்டார், காலில் விழுந்தார், என்ன கீர்த்தனை, என்ன அழகா பாடு அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு உருகி உருகி அழ ஆரம்பிச்சுட்டார். உடனே அந்த பாகவதர் கோபம் வந்துடுத்து சத்தியம் பண்ணிட்டார், இனிமேல் சத்தியமா இந்த ராகத்தை ஆயுசு முழுக்க நான் பாட மாட்டேன்னுட்டார். அக்பர் பாதுஷா அடிங்க, நான் என்ன குத்தம் பண்ணேன், ஏன் எப்படி அப்படின்னா. உடனே அந்த பக்தர் சொன்னார், கடினமான ஹிருதயமுடைய ராஜாணி, உனக்கு இந்த ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணும், எல்லாரும் உன்னை கொண்டாடணும், நிறைய ராணிகள் வேணும், இப்படி லௌகீகமா இருக்கிற ஓமனசே இவ்வளவு உருகித்துனா என் கண்ணனுடைய ஹிருதயம் ரொம்ப கோமளம், அவன் எவ்வளவு கதறிப்பான், அதனால இனிமேல் என் கண்ணன் கதறக்கூடாது, அதனால இனிமேல் ராகம் பாடமாட்டேன்ட்டு. இப்படி மனசு உருமானவருக்கு அதுதான் ஹிருதயம். அந்த மாதிரி இந்த தான்ச நிறைய மகாத்மாக்களை அக்பர் பாதுஷா மீட் பண்றதுக்கு சகாயம் பண்ணிருக்கான். அப்ப ஒரு நாள் அழகா தான்சென் நீரா மாதாவுடைய கீர்த்தனைய பாடிட்டார். ஒரு உழுக்கு உழுக்கிச்சு அக்பர் பாதுஷா. அக்பர் பாதுஷா அவர் பாடி முடிச்சோன்னு கேட்டார், ஏ தான்சேன், நீ புருஷனா இல்லாட்டி ஒரு ஸ்திரீயா சொல்லு. நந்தகோப குமாரனாகிய கிருஷ்ணனிடத்துல அந்த காதல்ல புலம்புற ஒரு ஸ்திரீயுடைய பாவத்தை எப்படி இப்படி நீ பாடின சொல்லிட்டு பாதுஷா சொன்னார், சத்தியமா இது ஒரு ஸ்திரீ தான் பாடிருக்கணும், நிச்சயமா ஒரு புருஷனால இப்படி ஒரு கவித்துவமான ஹிருதயத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஸ்திரீகளுடைய ஹிருதயம் வேற, புருஷனுடைய ஹிருதயம் வேற. நிறைய பார்க்கலாம், ரொம்ப லகுவானது, ரொம்ப சுலபமானது ஸ்திரீகளுடைய ஹிருதயம், ரொம்ப மிருதுவானது. புருஷனுடைய ஹிருதயம் கொஞ்சம் கடினமானது. அது மாதிரி இருக்கிறதுனால இது நிச்சயமா யாரோ ஒரு கிருஷ்ண பக்தை பாடின பாட்டு தான் அப்படின்ட்டார். உடனே தான் ஹாமா ஹுசூர், இது ஒரு கிருஷ்ண பக்தை பாடின பாட்டு தான். எப்படி இருந்தது, என்ன கீர்த்தனை, எனக்கே கிருஷ்ணன் மேல காதல் வந்து கொடுத்து அப்படின்ட்டு அக்பர் பாதுஷா சொன்னார். உடனே தான்சேன பாதுஷா, எனக்கு அந்த மாதாவை பார்க்கணும், இவ்வளவு அழகா ஒரு கீர்த்தனம் பாடிருக்கான்னா உன் கடோரமான குரலையும் அவ்வளவு நல்லா இருக்குன்னு அந்தம்மா பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னா. புருஷ ஆளுக்கு குரல் ஒரு கட்ட குரல் தான், ஸ்திரீகளுடைய குரல்ல தான் அந்த ஒரு குழைவு நளினம் எல்லாம் உண்டு. நிஜமாவே இன்னைக்கு எத்தனையோ பேர் சகசநாமம் சொல்லியாச்சு, சுப்பிரபா சொல்லியாச்சு, ஆனா எம் எஸ் சுப்பிரபா மட்டும்தான் கேட்க நம்ம சுகமா இருக்கு. இன்னைக்கும் திருப்பதி எவ்வளவோ பேர் ஆனாலும் சுப்பிரபாவம் இன்னைக்கு எம் எஸ் ஓட சீடி போட்டு அதுதான் கேட்டு. அந்த குரல் இருக்கு, அந்த குழைவு, அந்த பக்தி இறங்கி வரமாட்டாரு. மற்றவாள் ஏதோ சொல்ற மாதிரி தானே இருக்கு, அவ்வளவு விசேஷமா இருக்கு அந்த குரல்ல ஒரு குழைவு. அந்த மாதிரி அந்த அக்பர் பாதுஷா சொல்லிட்டா, எனக்கு அந்த மாதாவே பாடம் நான் கேட்கணும் அப்படின்னா பாஞ்சேன் சிரிச்சான், ஹுசூர் மன்னிக்கணும், அது மட்டும் நடக்கவே நடக்காது. உடனே அக்பர் பாதுஷா சிரிச்சார், ஏன் அந்த அம்மா இப்ப இல்லையா, உலகத்தை இல்லையா, பகவான் அடைஞ்சுட்டாலும் இல்ல ஹுசூர், அவ பூமியில தான் இருந்துட்டு இருக்கா, வாழ்ந்துட்டு தான் இருக்கா. அப்புறம் என்ன பாஞ்சேன், நான் பாக்கறது என்ன தடை, வேற தேசமும் இல்ல இந்த தேசம், இந்த தேசம்ன்ற பொழுது இந்த தேசத்துக்கு ராஜா நான் தான், நான் எப்படி பார்க்காம இருக்கணும், இந்த ராஜாவோட இந்த கெத்து வந்துருச்சு, நான் தான் இந்த ஊருக்கு ராஜா, நான் பார்க்க முடியாதா அப்படின்னு. உடனே தான்சேன் சிரிச்சார், நீ பாரத தேசத்துக்கு ஹுசூர் தான், ஆனாலும் ராஜஸ்தான்ல இருக்கிறவாள்லாம் உங்களை ராஜாவா ஏத்துக்கலையே ஹுசூர் சுருக்குன்னு. உடனே அக்பர் பாதுஷா, என்ன தான்சேன் என்ன சொல்றாய் அப்படின்னா, கும்பாஜி மகாராணான்னு சொன்னார். சொன்ன உடனே அக்பர் பாதுஷாவுக்கு வந்து அவன் பேரை சொல்லாது, கேட்கவே அருவருப்பா இருக்கு, ரொம்ப அநியாயம் பண்ற, அடங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கோபமா கத்தினார். தான்சேன் சிரிச்சுண்டே சொன்னார், அந்த கும்பாஜி மகாராணாவுடைய பட்ட மகிஷி மீரா மாதாவுடைய கீர்த்தனை இது, தூக்கி வாரி போட்டது அக்பர் பாதுஷா. ஆனாலும் உள்ளுக்குள்ள மீராவை பார்க்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த டாபிக் அப்படியே விட்டு விட்டார். ஒரு அஞ்சு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, அப்பப்ப பாட சொல்லி பாட சொல்லி கேட்கிறான். ஒரே ஒரு கீர்த்தனா பாட, அதே திரும்ப 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 கேட்க சொல்றார். கேட்டு கேட்டு பாட சொல்ற பாடுறார் தான்சேன். ஒரு ஸ்திதியில ரகசியமா தான்சேன் தன்னுடைய அந்தப்புறத்துக்கு வர சொல்லி பேசுறார். தான்சேன் நினைக்கிறோமோ அந்த கீர்த்தனை போட்டு ரொம்ப படுத்துறது, அந்த கீர்த்தனை பாடின மீரா மாத்தாவை நான் தரிசனம் பண்ணணும் தான்சேன், ஏதான ஒரு வழி சொல்லு, போய் பார்த்துட்டு வந்துடும். ஒரு கீர்த்தனையுடைய பலத்தை பாருங்க, ஒரு அக்பர் பாதுஷாவுடைய மனசுல மீரா மாதாவை தரிசனம் பண்ணணும்னு ஒரு புத்தி வந்துடுச்சுன்னா அந்த கீர்த்தனை அப்ப எப்படி இருந்திருக்கும். உடனே தான்சேன் ஹுசூர் என்ன சொல்றேள் நீங்க, எப்படி போக முடியும், போகணும் அப்படின்னா மாறுவேஷம் போட்டு போனா தான் நடக்கும். அக்பர் பாதுஷா மாறுவேஷம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, தான்சேன் போய் பார்த்துடுவோம். தான்சேனுக்கு தூக்கி வாரி போட்டது, அதுவும் பரம விரோதி, ராணாவுக்கு இவர் ஆகாது, இவருக்கு ராணாவாக, ரெண்டு பேரும் கண்ணில் மாறினா ரெண்டு பேரும் வெட்டி கொலை பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறோம், பரம விரோதிகள். உடனே ஹுசூர் எனக்கு டைம் கொடுங்க, யோசனை பண்ணி சொல்றேன். அடுத்த நாள் என்ன ஹுசூர் சொல்லு சொல்லு தான்சேன் எப்படி போறோம், என்ன வேஷம் அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், ஹுசூர் நல்லா பக்கம் விசாரிச்சேன், அந்த மீரா மாதம் அந்தப்புறத்தில் இருக்க கோவில்ல தான் பஜனை பண்றாங்களாம், அந்த அந்தப்புறத்துல இளவயசு ஆண்களை உள்ள விடுறது கிடையாது, வயசான புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் இவாளுக்கு மட்டும்தான் என்ட்ரி, மற்றவாள்லாம் உள்ள விட மாட்டா, அதனால அப்படிங்க, அதனால போக முடியாதா அப்படிங்க, இல்ல போகலாம் ஹுசூர் அப்படிங்க, அதுக்கு என்ன போகலாமே அப்படிங்க, என்ன வேஷம் போடணும் அப்படிங்க. உடனே தான்சன் சிரிச்சு சொன்னா, வயசானவர் வேஷத்துல போனா சௌகரியம், அவ்வளவுதானே ஒரு தாடியை வச்சுருந்தா போதும், இல்ல ஹுசூர் அங்க நிறைய பரிசோதனை பண்ணிதான் உள்ள விடுறான், ஏன்னா சுத்தி வர முகமதுகள் அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலே அப்படிங்க ஒரு முறை முறைச்சார். அக்பர் பாதுஷா என்ன சொல்றாங்க, இல்ல ஹுசூர் அவளுடைய அபிப்பிராயத்தை நான் சொன்னேன், நான் என்னுடைய அபிப்பிராயமா சொல்லலை அப்படின்னுட்டேன். உடனே அக்பர் பாதுஷா சிரிச்சார், சரி சரி நேரம் கிடைக்கும்போது சொல்லிக்க வேண்டியதான் சொல்லு பரவாயில்ல அப்படின்னா, அதனால வயசான வேஷம் போட்டிருந்தாலும் மாத்திடுவோம் ஹுசூர், இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னா கோச்சிக்கப்படாது, என்னடா அப்படி சொல்ல நினைக்கப்படாது, நான் சொல்லிடுறேன், தீர்மானம் பண்றது உங்க அபிப்பிராயம் தான், ஏ இவ்வளவு பீடிக்க போடுற சொல்லு, அவ்வளவு என்ன கஷ்டமான ஒரு வேஷமான ஹுசூர், எங்களுக்கு கஷ்டம் இல்லை உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற, என்ன விஷயம் சொல்லு, என்ன வேஷம், ஹிந்து சன்னியாசி வேஷம் போட்டுட்டு போனா செக் பண்ண மாட்டான், ஹிந்து சன்னியாசி, அதனால தானே ராவணனே சன்னியாசி வேஷம் போட்டு வரான், கபட சன்னியாசி, காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவனூர், திருமங்கையாளர் காவி வஸ்திரம் போட்டு ஒருத்தன் கபட சன்னியாசி, அந்த காலத்திலே இருந்திருக்க பாருங்க, ராவணன் காலத்திலேயே கபட சன்னியாசி உண்டு, காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவனூர் அப்படின்னு சார் லங்கையை பத்தி சொல்லும் போது ராவணன் அப்படி வர்ணிக்கிற திருமங்கையாளர் கபட சன்னியாசி. ஹிந்து சன்னியாசி வேஷம் போட்டு போனோம்னா சுலபமா பார்க்கலாம். உடனே ராஜா கோபம் வந்தது, ஆனா நல்லா கடகடன்னு சிரிச்சுட்டார், நீ சன்னியாசி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னா, இல்ல ஹுசூர் இதுதான் உபாயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், வேணும்னா சொல்லுங்க. அப்படி இல்ல ஒத்து வர முடியாது, எனக்கு ஒரு பத்து நாள் லீவு கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போனாடி நானா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அக்பர் பாபுஷா பார்த்தா சரி இந்து சன்னியாசி வேஷம் தானே பரவாயில்ல, மீரா மாதாவுடைய கீர்த்தனையை கேட்கறதுக்கு என்ன வேஷம் வேணாலும் நான் போட தயாரா இருக்கேன். கீர்த்தனையுடைய பலம் உடனே அழகா எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டா, அடுத்த நாள் வந்துட்டா ஜம்மனு தான்சேன் காவி வஸ்திரம் ஒரு பெரிய பேக் எல்லாம் கொண்டு வந்துட்டா, இதான் உங்களுக்கு சூர் அப்படின்னு. உடனே அழகா காவி வஸ்திரம் போண்டா, நல்லா பெரிய தாடி எல்லாம் ஊட்டிண்டா, தலைமுடியெல்லாம் அடைச்ச மாதிரி எல்லாம் பண்ணிண்டா, போதுமா அப்படின்னா சூர் இது இந்து சன்னியாசிக்கு அழகு இல்ல சூர் இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு என்னன்னு. உடனே அழகா பேக்ல ஒரு துளசி மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கோங்க அப்படின்ட்டு, உடனே கழுத்துல போட்டுண்டார். போதுமா அப்படின்னா, இல்ல இது போதாது சூர் என்ன அப்படின்னா, கோபிச்சந்திரன் குறைச்சி நெத்துல போயிட்டு விட்டார். உடனே பார்த்தா ஓ நான் ஒரு இந்து மாதிரியே இருக்கேனே அப்படின்னா. உடனே சாந்தன் சிரிச்சுட்டே சொன்னார், இந்த தேசத்தினால ஹிந்துன்னு அர்த்தம் இல்லை, ஹிந்து மாதிரி நடந்தாதான் ஹிந்து அப்படின்னு என்ன சொல்ல வரா அப்படின்னா. உடனே இன்னொரு கையில ஒரு துளசி மாலையை கொடுத்தார். இது வச்சு என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் எப்படி பண்ணுவோம் அதுதானே அப்படின்னா. ஆமா சொன்னார். உடனே ஒரு இது அப்படின்னா, சும்மா இப்படி பண்ணப்படாது சூ, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லிண்டே பண்ணுங்க. அக்பர் பாஷா பாத்திரம் இந்துவா மாத்திரம் முடிவே பண்ணிட்டியா நீ அப்படின்னு சாந்தேன் சொன்னா, வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி நான் போறேன், எனக்கு ஒண்ணும் கவலையே இல்லை உங்கள் இஷ்டம். அக்பர் பாஷா சிரித்தார். சரி உடனே அழகா போட்டுண்டார், கையில துளசி மாலை எடுத்துண்டார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரேன்னு ஜபிக்க ஆரம்பிச்சார். ரெண்டு மூணு தடவை விளையாட்டா சொன்னார். அதுக்கப்புறம் தானா வந்துடுச்சு, அதான் நாமத்துடைய பலம். ஒரு தடவை நம்ம நாமத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நாமம் நம்மளை பிடிச்சுடும். நாமே விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. அசாமிலன் நாராயணன் பிள்ளைக்கு பெயர் வச்சுட்டு கூப்பிட்டு இருந்தான், நாராயண ஸ்மரணமே இல்லாம தான் நாராயணன் கூப்பிட்டு இருந்தான். ஆனா யமதூதர்களை பார்த்த உடனே இவ்வளவு நாள் அவன் சொன்ன நாராயண நாமம் அவனுக்கே தெரியாம அவன் வாயில் வந்துருக்க, நாராயணா அப்படின்னு கத்திட்டான் பிள்ளைய நினைச்சு. அவனுக்கே தெரியாம வந்தது, அவன் ஆசைப்பட்டு யோசிச்சு சொன்னதில்லை நாராயணன். அவ்வளவு நாள் சொன்னதுனால அவனுக்கு தானா வந்துடுத்து அதை கொண்டு சொல்லிட்டான். அவ்வளவு வசத்தி ராவணன் சீதா பிராட்டிய ராமனிடத்திலேந்து பிரிச்சு கொண்டு அசோகவனத்துல வச்சுட்டான். ஆனாலும் ராவணனால சீதையே தன் இஷ்டப்படி வசப்படுத்த முடியல. ஏன்னா சீதை கிட்டேந்து ராமநாமத்தை அவனால் அபகரிக்க முடியல, ராமன் கிட்டேந்து அபகரிச்சுட்டான். ராமநாமத்தை அபகரிக்க முடியல. பகவானை விட்டு நம்ம விலகினாலும் நாமும் நம்மை விட்டு விலகாது. நன்னா ஞாபகம், சிசுபாலனுக்கு கிருஷ்ணனை கண்டா ஆகல, ஆனா கிருஷ்ணநாமம் அவனை பிடிச்சு நிறுத்தும். அவன் கிருஷ்ணா 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 160 திட்டி அஷ்டோத்திர அர்ச்சனை மாதிரி அஷ்டோத்திர திட்டி பண்ணி அழகாக சத்கதி அடைஞ்சுட்டான் அப்படின்னா நாமத்துக்கு அத்தனை பலம் உண்டு. அதனால ஆண்டா வாயினால் பாடி, வாயினால பாடுங்கோ அப்படின்னு. அப்ப தானா மனதனால் சிந்திக்க தானா வந்துடுது. அவ்வளவு வசத்தி நாமஜம். அதனாலதான் சங்கர் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே. உங்களுக்கு சத்தையே இல்லைன்னா கூட நாமஜபம் பண்ணிட்டு வாங்கோ, அதுக்கு பிரயோஜனம் உண்டு. மனசே லயப்படுறதில்லை, அது அப்படிதான் இருக்கும். மனசு லயப்பட்டா நீங்க தான் ஞானி ஆயிடுதல்ல. மனசு லயப்படாததுனாலதான் சம்சாரிகள், அதனாலதானே உபன்யாசம். எல்லாருக்கும் மனசு லயப்பட்டு நீங்க சொல்றபடி மனசு கேட்கறோம். நாங்கயே வந்து ஊரை விட்டுலாம் வந்து கதை பண்ண போறோம். நீங்க பாட்டுக்கு அங்க இருந்துக்கா, நாங்க பாட்டு அங்க இருந்துட்டு போகணும். அந்த மனசு லயப்பட மாட்டேங்கிறதானே சம்சாரிகளுடைய லட்சணம். எப்படி இருந்தாலும் நாம ஜபம் நல்லது பண்ணும், வீண் போகவே போகாது. அசாமியன் பகவத் ஸ்மரண இல்லாம தானே நாராயணான்னு கத்தினான், அதுக்கே பகவத் கிருப கிடைச்சதுன்னா நாமம் வீண் போகாது. அக்பர் பாபுஷாவும் அழகா ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா. ரெண்டு பேரும் குதிரையில கிளம்பரா, அழகா ஒரே ஒரு கத்தி மட்டும் வச்சுருக்கார் அக்பர் பாபுஷா. அழகா வந்துட்டா சந்தியா வேளை சித்தோடு பக்கம் வந்துட்டா. உடனே ஊருக்கு எல்லையில ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல குதிரைகளை கட்டி வச்சுட்டு யாருக்கும் தெரியாதபடி அதை ஒழிச்சு வச்சுட்டு ஊருக்குள்ள இறங்கி அப்படின்னு நடக்கிறார். சந்தியா காலம், பட்சிகள்லாம் கூடுகளுக்கு திரும்பின் இருக்கு. சூரியன் அழகா லேசா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்தை குறைச்சிட்டு பழம் மாதிரி சக்கச்சவேன்னு கொஞ்சம் கொஞ்சமா சிவந்த கிரணங்களோட அப்படி அழகா அஸ்தமனமாக. இன்னொரு பக்கம் சந்திரோதயம் ஆகிறது. அழகா அந்த வயல்வெளியில் இருக்க ஜனங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவா அவா பொழுது சமயம் சாயம் சாயந்தரம் ஆயிடுச்சு. நந்த அந்த காரியங்கள் உன்னதை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அத்தனை பேர் வாயிலும் மீரா பிரபு கிரிதாரி, மீரா பிரபு கிரிதாரி, மீரா பிரபு கிரிதாரி, மீரா பிரபு கிரிதாரி அப்படின்னு அந்த மீரா பிரபு கிரிதாரின்னு சொன்னாலும் சாதாரணமா வந்துச்சு. நீங்க பிருந்தாவனம் போனா ராதே ராதேன்றது எல்லாருக்கும் ரொம்ப சுவாவமா வரும். பெங்களூர்ல போய் ராதே ராதே அப்படின்னா என்ன காரிவான் பார்ப்பேன். அவளுக்கு சொல்லுவா நமக்கே திருப்பதி போனா தானாவே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு வந்துடும். அந்த துவனி அந்த சொல்ற மெத்தட் எல்லாம் தானா வந்துடும். கூடுது யாராவது ஏழுமண்டல வாரா வேங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா தானா நமக்கு வந்து ரெக்கப்பட மாட்டோம். அதே நடுவில் இங்கு கோவிந்தா சொன்ன இப்படி பாத்தீங்க என்ன பைத்தியகாரமா இருக்கு. மத்தவாள என்ன நினைப்பாது. ஆனா திருப்பதியில எங்க போய் கோவிந்தா கத்தினாலும் நமக்கு பெருசா பாதிக்காது. ஏன்னா அந்த இடத்துடைய வைப்ரேஷன் அப்படி அங்க போயாச்சு. நமக்கே பகவான் பெரியவன், நம்முடைய வெக்கம் ஒன்னும் இல்லைன்னு ஓரம் தள்ளிடு. பிருந்தாவனம் போனா ராதே ராதே சுவாவமா வந்துடும். அயோத்தியா போயாச்சுனா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சியாராம் தானா வந்துடும். ஸ்ரீரங்கம் போயாச்சுனா ரங்கா வந்துடும். காஞ்சிபுரம் போயாச்சுனா வரதா வந்துடும். பண்டரிபுரம் போயாச்சுனா விட்டலா பாண்டுரங்கா பண்டரிநாதா நமக்கு தெரியாமலேயே வந்து அந்த அந்த இடத்துடைய வைப்ரேஷனும் அந்த சுத்தி இருக்கிற ஜனங்களுடையதான புத்தியுடைய தாக்கம் நம்மளை பாதிக்கும். நிச்சயமா நம்மளை பாதிக்கும். தானா அது சந்தேகமே வேண்டாம். தானா அந்த பாதிப்பு வந்துடும். அந்த பாதிப்புக்கு அந்த பலம் உண்டு. ஆச்சரியமா எல்லாரும் மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்னு பஜனை பண்ணிட்டு இருக்கா. காஞ்சன் கண்கள்ல ஆனந்த பாஷம் விசுவர் பார்த்தாளா எப்படி பாடுறா பாருங்க ஜனங்கள்லாம் அப்படின்னு. உடனே ஆச்சரியமா அக்பர் பாஷா சொன்னா காஞ்சன் உன்னை விட நல்லா பாடுற பல பேர் இந்த ஊர் இருக்கா அப்படின்னு. உடனே காஞ்சன் சிரிச்ச ராமா விசுவர் நாங்கெல்லாம் பாடுறத பழப்பா வச்சுட்டு இருக்கோம், அவெல்லாம் பாடுறத ரசிச்சு பாடுறதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. நிஜமாவே பாட்டு ரசிக்கிறவா நன்னா பாடுவா, இந்த கச்சேரி மன்றவா பாடுறத விட ரொம்ப சாதாரணப்பட்டவா ரொம்ப அழகா பாடுவா நான் பாத்திருக்கேன். கச்சேரி பண்றவாளுக்கு ப்ரொஃபஷன் ஒழுங்கா பாடலன்னா மரியாதை போயிடும், ஸ்டேட்டஸ் குறைஞ்சு போயிடும், வருமானம் நின்று போயிடும். அதே சில பேர் சாதாரணமா பாடுவா அவ்வளவு ரசிச்சு பாடுவேன் நான் பார்த்திருக்கேன். அசந்து போயிருக்கேன். பெரிய பெரிய கச்சேரிக்காரால மட்டும்தான் பார்த்துருக்கு இப்படி பாடுற அப்படி பாடுற. அது இல்லாதபடி ரொம்ப அழகா கோவில்கள்லாம் சாதாரணமா பாடுவா கணின்னு. அவ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவ பாட இந்த கேள்வி ஞானத்துல அப்படி பாடிட்டு போயிட்டே இருப்பான். ரொம்ப அழகா இருக்கும். ஆழ்வார்த்தனால ஒன்பது கிரட சேவை நடக்கும். அப்ப நிறைய பேர் வருவா, பிராமணர்கள் அப்பிராமணர்கள் எல்லாம் வருவா. அது ரொம்ப சாதாரண ஜனங்கள் எல்லாம் வருவா. அவ 10-15 பேர் கூட்டமா வருவா. அவ அழகா பாட்டு பாடுவா ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம். அவ அதுக்குன்னு ஒரு டோன் உண்டு, அதை வச்சு ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுவா. இந்த பச்சைமாமலை போல் மேனியம் ரொம்ப அழகா இருக்கும். அவ பாடுறது எனக்கு அதுமா வரக்கூட இல்லை. எனக்கு அதை ஆடி ஒரு கோலாட்டம் ஆடுவா. நின்று கேட்டுருக்கலாம். அவ பாடுறது ரொம்ப ஜோரா இருக்கும். தன்னை மறந்து பாடுவா. சங்கீத ஞானத்தை விட அந்த பக்தி பிராதான்யமா இருக்கும். அந்த மாதிரி அவளுக்கு அந்த மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்ற அந்த வார்த்தையில அப்படி ஒரு குதூகலம், அத்தனை ஒரு அழகு. அவ்வளவு அழகா சமயத்தை பார்க்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ற வாக்கிங் நம்மாத்த குழந்தைகள் சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். அவ சொல்ற துவனி எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா, என்ன அழகா ஆத்தா சொல்றா அப்படியே சொல்றாங்க ரொம்ப அழகா. நிஜமா அவன் சொல்றத இவா சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். நிஜமா அந்த ரசிக சுபாவம் சாம்சன் ஆமாவால ரசிகர்கள் பிரபு, அதனால நன்னா தான் பாடுவார்கள். ஆனா என்ன பண்றது நான் பாடிதான் நீங்க ஏற்கனவே உங்க தலையெழுத்திருக்கே அப்படின்னு சாம்சன் இப்படி கலடா வந்து சிரிச்சுட்டு இப்படி போறார்கள். ஆச்சரியமா சந்தியா ஆரத்தி எல்லா ஜனங்களும் கூட்டமா வந்திருக்கா. எல்லாரும் செக் பண்ணி உள்ள விடுறா டைட் செக்யூரிட்டி. இவ ரெண்டு பேரும் சன்னியாசிகள் வேஷத்தினால உடனே ராதே 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 அப்படின்னு கை கூப்பிட்டு அழகா உள்ள வந்துட்டார்கள். இவ உள்ள நுழையும் பொழுதே சொல்லிட்டார் சாம்சன் பிரபோ நான் இப்ப அழகா சொல்லுவேன் நீங்க கூட கூட ராதே ராதே சொல்லிட்டு வரணும் அப்படின்னு. சரி அப்படின்னு உடனே சாம்சன் ஆரம்பிச்சார் ஜோத் செபோலோ ராதே ராதே, பிரேம் செபோலோ ராதே ராதே, பியார் செபோலோ ராதே ராதே, பியார் செபோலோ ராதே ராதே, பிருந்தாவன்மே ராதே ராதே, பர்சானாமே ராதே ராதே, ஜோத் செபோலோ ராதே ராதே, பியார் செபோலோ ராதே ராதே, பாஸ் செபோலோ ராதே ராதே, பியார் செபோலோ ராதே ராதே, பிருந்தா விருந்தாவன் மே
ராதே ராதே
தர்சானாமே
ராதே ராதே
ராதே ராதே ஷாம் மிலாதே ராதே ராதே ஷாம் மிலாதே ஷாம் மிலாதே ராதே ராதே பிரசனாவே அழகா இருக்கும். பிருந்தாவனத்துல இந்த கைடுன்னு சில பேர் வருவா, அவ எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு முதல்ல சொல்லிட்டு தான் அந்த இடத்துடைய மகிமையே பேசுவான். அதே மாதிரி துவாரகையில இந்த பகவானுக்கு கொடி மாத்துவான் மேல ஏறி, அப்ப அந்த கொடியை தலையில வச்சுட்டு அப்படி பிரதட்சணம் பண்ணும் துவாரகை கோவில. அப்பா அவ இதுதான் சொல்லுவான், ஜோ சே போலோ ராதி. ஒருத்தருக்கிட்ட ருக்மிணி சொல்லவே மாட்டான், ராதிகா துவாரகா ருக்மிணியோட இடம், ஆனாலும் அங்க ராதிகாவுடைய ராஜ்யம் தான் நிஜமாவே அது சுகம். இன்னைக்கும் பிருந்தாவனத்துல எங்கெல்லாம் நீங்க ராதே ஆடிட்டே போனா தானா எல்லாரும் காலில் இருந்து நமஸ்காரம் பண்ணிடுவோம். நீங்க பெரிய பக்தாளா இருக்கணும் அவசியமே கிடையாது. பிருந்தாவனத்துடைய பலம் என்னன்னா, நீங்க வெறும ராதே 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 கத்தின்னு ஓடுனா அங்க பெருசு அங்கேயே தங்கி தவம் பண்றா பாருங்க. அவாள்லாம் கூட நம்ம காலில் வந்து விழுவா பயந்து போயிருக்கேன் நான். நாங்க முதல்ல அப்படி ஆடிந்து ராதே ராதையும் போறோம். ஒரு சன்னியாசி நல்லா ஒரு 70-75 வயசு இருக்கு அந்த தாத்தாவுக்கு, அவர் வந்து என் காலில் இருந்து தூக்கி வாரி போட்டது. உடனே நான் சேவிச்சுட்டேன் ராதே 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 நாமத்தை சொல்லி ஆச்சுன்னா அவர்கள்லாம் கிருஷ்ணதாசர்கள் கிருஷ்ணதாசர்கள் இவ்வளவுதான் அவளுக்கு அபிப்பிராயம். இப்ப என்ன ஹிருதயம் இருக்கும் பாருங்க பிருந்தாவனத்துல. பண்டிரிபுரத்தை பார்க்கலாம், விட்டல்னு சொல்லி நம்ம ஆடிட்டு இருந்தோம், விட்டல் பஜனை பண்ணோம்னா வயசான தாத்தா எல்லாம் வந்து அழகா தொட்டு கண்ணில் ஊத்திப்பா. மகாராஷ்டிரனுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு, ஒருத்தர் காலில் ஒருத்தர் மாத்தி மாத்தி விழுந்துப்பா. சாஸ்திரம் சொல்றது உத்தமமான பக்தாவை பார்த்தா ரெண்டு பேரும் பரஸ்பரம் நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அவ்வளவு அழகா பண்ணிப்பா பண்டிரிபுரத்துல மகாராஷ்டிர ஜனங்கள். வயசானவர் குழந்தை நமஸ்காரம் பண்ணுவார், குழந்தை வயசானவர் நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த வயசு முக்கியமே இல்லை, விட்டலன் முக்கியம், பாவம் தான் முக்கியம். ரொம்ப அழகா இருக்கு அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம். அழகா சொல்றா, ஜோரா சொல்லு ராதே ராதே, அழகா சொல்லு அன்பா சொல்லு
ராதே ராதே,
இப்பவும் சொல்லு
ராதே ராதே,
அப்பவும் சொல்லு
ராதே ராதே,
இங்கேயும் சொல்லு
ராதே ராதே,
அங்கேயும் சொல்லு
ராதே ராதே,
எங்கேயும் சொல்லு
ராதே ராதே,
ராதே ராதே
ராதே ராதே,
ராதே ராதே
ராதே ராதே,
ராதே ராதே
ராதே ராதே
ராதே. அது ஒரு சுகம். ராதிகாவுடைய திருநாமத்துக்கு சமானமா கிருஷ்ணான்ற வார்த்தை கூட கிடையாது. அதனாலதான் பிருந்தாவனத்தை இரவத்து ராதே கிருஷ்ணா சொல்லலாமே, இப்படி ராதே ஷியாம் அது எல்லா ஊர்களையும் சொல்லுவா. பிருந்தாவனத்துல மட்டும் ராதே ராதே அவ்வளவுதான், ராதே ராதேன்னு சொல்லி ஆச்சுன்னா தலையெழுத்து கிருஷ்ணனுக்கு ஓடி வந்தே ஆகணும். ஏன் ராதே ராதே கிருஷ்ணனே ஜெபிக்கிற மந்திரம், அப்புறமே நம்ம தனியா கிருஷ்ணன் போய் ஜெபிக்கணும் அப்படின்னு அவ கான்செப்ட் எவ்வளவுதான். எந்த கிருஷ்ணன் வேணும் நமக்கு துடிக்கிறோமோ அந்த கிருஷ்ணனே ராதே 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 மூச்சு விடாம ஜெபிக்கிறானோ அது மேல வேற எந்த மந்திரம் உண்டு. அவளை பொறுத்தவரைக்கும் ராதே ராதே என்ற மந்திரத்துக்கு மேல வேற மந்திரமே கிடையாது. அவ்வளவு வசதி ராதிகாவுடைய திருநாமம். பிருந்தாவனத்துல ராதே 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 நாங்க ஆடிட்டு போகும்போதுதான் ஒரு பக்தன் எனக்கு கிடைச்ச ஒரு சிஷ்யம், உடனே ராதே தான் அவர் ஆடணும் சார் கூடவே வயசானது சத்தியம். இந்த ராதே ராதே நாமம் இருக்கு பாருங்க, பரிசுத்தமான ஒரு மந்திரம், பிரேம மந்திரம். அதுக்கு மேல லோகத்துல வேற மந்திரமே கிடையாது. எல்லா மந்திரங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய மந்திரம் பிரேமஸ்வரூபினி ராதிகாவுடைய திருநாம மந்திரம். அழகா சொல்லிட்டா ரெண்டு பேரும் அப்படி ஆடு என்ன சன்னியாசிகள் மாதிரி இவர் ஆட ஆரம்பிச்சுட்டார். இவர் பக்தியில் ஆடுறார் தான்சே, அவரை பார்த்து இவரு ஆட ஆரம்பிச்சுட்டார். அழகா ஆடிண்டே உள்ள விட்டுவிட்டான். நான் எவ்வளவு அழகா பஜனை பண்ணுறா நாமஜபம் பண்ணுறவர் இவாளை போய் என்ன செக் பண்றோம் உள்ள விட்டுவிட்டான். ஆனா ரெண்டு பேரும் கபட சன்னியாசி போலி சன்னியாசி ரெண்டு வேஷதாரி. அத ஒருத்தர் நிஜமாவே பகவத்யானம், இன்னொருத்தர் பகவத்யானம் தான். ஆனா லோகத்தை பொறுத்த வரைக்கும் வேஷம் தானே. உள்ள போயாச்சு நல்ல கூட்டம் ஹால்ல கடைசியில இருக்கா. தான்சேன பாக்க அக்பர் பாதுஷா என்ன தான்சேன் உடனே தான்சேன் தான்சேன் சார் சுவாமிஜி சொல்லுங்க அப்படின்னா என்ன சுவாமிஜி இவ்வளவு கூட்டம் இருக்கு நம்ம முன்னாடி போக வேண்டாமா. உடனே அவர் சிரிச்ச முன்னாடிலாம் உங்களே எங்கதான் உட்காந்து நல்ல இல்லை எனக்கு முன்னாடி போய் உட்காந்து மீரா மாதா அப்படி பஜனை கேட்க. உடனே இந்த கூட்டத்தை எப்படி போகிறது இடிச்சுட்டுதான் போகணும் பரவாயில்ல இடிச்சுட்டு போறாமா. அவர் அக்பர் பாதுஷா வந்தார்னா தெருவே விலகி நின்று எல்லாரும் அவருக்கு ரைட் ராயலா போவார், ரெட் கார்பெட் வெல்கம் உண்டு. ஆனா மீரா மாதா அவருடைய பஜனையை கேட்கறதுக்கு சாதாரண மனுஷா மாதிரி இடிச்சுட்டு பிடிச்சி முன்னாடி போய் இடம் பிடிச்சிட்டார். முன்னாடி இடம் பிடிச்சு உட்காந்துட்டா கொஞ்ச நேரத்துல மீரா மாதா வரா கையில தம்பூரா வச்சிருந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிப்பான் மீரா. நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் பக்தி பண்றவங்களா ரொம்ப பாவமா அழுத்து வச்ச போதுண்டு எதை பத்தியே கவலைப்படாம பேன்னு இருக்கணும், அப்படி கிடையவே கிடையாது. கோபிகைகள் மாதிரி அலங்காரம் பண்றதுக்கு இனிமேல் ஆள் கிடையாது. ஆண்டாளே திருப்பாவையில சொல்றாளே, யாம்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடைய செடிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் செய்து முழங்கை வழிவார கூடியிருந்து. பகவான் கேட்கிறான், ஏண்டியும் முதல் பாசு இரண்டாவது பாசுரத்துல மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நா முடியும் எல்லாம் கடகதையா சொல்லிட்டு பெண்ணை இவ்வளவு மிஸ்ட் போடுற, அப்ப உன் அடையறதுக்காக இப்ப உன் அடைஞ்சிட்டோம் இல்லையா, அடைஞ்சதுனால ஓ ரேஞ்சுக்கு ஓ ஸ்டேட்டஸ் நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டாமா, ஓ ஸ்டேட்டஸ் நாங்க பக்கி மாதிரி பேன் நிற்க முடியுமா, நீ சர்வாபரண பூஷிதன் சாட்சாத் மன்மதன் மன்மதன் அலங்கார பிரியன் அழகன் சுந்தர பரிபூர்ணன் நம்பி வடிவழகிய நம்பி புண்டரீகாட்சன் அரவிந்த லோச்சனன் பீதாம்பரதாரி சாட்சாத் மன்மதன் மன்மதன் ஓ எதிர்க்க பிச்சைக்காரனா பாவம் நிற்க முடியுமா, என்னவா இருக்கும், நாங்க என்ன குச்சியில நினைச்சுட்டு அப்படிலாம் நாங்க வரமாட்டோம், நாங்க என்ன அலங்காரம் பண்ணிட்டு தான் வரும். திருப்பதியெல்லாம் கல்யாண மண்டபால பாருங்க, இந்த பத்திர அவ கையில இப்படி ஒரு கடா போட்டு இருப்பா, பெருமாள் கூட அவ்வளவு பெருசு போட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீ மதுரையில பாக்கின மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாணத்துக்கு இந்த சிவாச்சாரர்கள் தலையில அந்த பட்டு டர்பனும் கழுத்துல போட்டுருந்துருக்க அந்த செயின், அது ஒரு செயினு ஒரு கிலோ இருக்கும், அப்படி ஒரு செயின் போட்டு இருப்பா கையில, அவ்வளவு ஒரு தடையை போக்க அந்த தடா கடாவெல்லாம் போட்டு கால தண்டங்கள்லாம் கண்டா அசாத்தியமா இருக்கு. ஏன்னா பகவானுடைய ரேஞ்சுக்கு ஒரு அலங்காரம், நான் பண்றது மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாணம், அதுக்கு முடிச்சா கல்யாணமா அப்படின்னு நிப்பாவா, நிக்கிறதே அப்படி காம்பீரியமா கெட்டா நிப்பா. திருப்பதி உற்சவத்தின் போது பாக்கலாம், ஒவ்வொரு மாமாவும் நல்ல பட்டன் நல்ல அலங்காரம் பண்ணிதான் வருவான், பாவமா அப்படி பக்கி மாதிரி ஒரு ஆள் நிக்க மாட்டாங்க, ஜம்முன்னு நிப்பா, நமக்கே தோணும் எப்படி வந்து நிக்கிறா பாரு அப்படி நிஜமா, அது ஒரு அழகு. பகவான் பக்கத்துல நிக்கிறோம்னா அவனுக்கு ஏதா மாதிரி சர்வலங்கார பூஷத்தை அவனா ஓரளவுக்காக பண்ணிக்க வேண்டாம், மனுஷா கல்யாணத்துக்கு பக்கி மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பான் மனுஷா போட்டோக்கு அப்படி பாஸ் கொடுப்போம். பகவான் இடத்துல தானே அழகு. பராசர பட்டர் ராமானுஜருடைய சிஷ்யர் ஒரு நாள் ரொம்ப ஜோர உபன்யாசம் விட்டார் வைராக்கியத்தை பத்தி, அப்படி உபன்யாசம் விட எல்லாருக்கும் கண்ணா பின்னான வைராக்கியம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலத்தில் ரங்கநாதனுடைய தரிசனத்துக்கு வந்துட்டா எல்லாரும் விஸ்வரூப தரிசனத்துக்கு, யாரும் குளிக்கல பல் தேய்க்கல ரச மாத்திக்கல அப்படியே வந்துட்டா, அப்படி வைராக்கியம் வந்துட்டுனா சரீரம் இல்ல ஆத்மா பரமாத்மா இதெல்லாம் பாக்கறதுல வைராக்கியம் வந்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டான். எல்லாரும் பாக்குற பராசர பட்டர் நன்னா குளிச்சுட்டு உடம்பு முழுக்க சந்திரம் எல்லாம் பூசிட்டு நன்னா பட்டெல்லாம் உடுத்திண்டு தலையில சுகந்தமான திரவியங்கள்லாம் தடவிட்டு மாலையெல்லாம் போட்டுண்டு என்னமோ ஒரு ராஜாதிராசன் மாதிரி வர, உடனே அவெல்லாம் பார்த்தான், நேற்று நமக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணதோட உபன்யாசம் அடுத்த வாழ்க்கை நம்மளுக்கு வாழ்க்கை இல்லன்னு சொல்லி பராசரத்தை சண்டை போட வந்துட்டான், என்னது இது இவ்வளவு உபன்யாசம் பண்ணல என்ன இப்படி வந்திருக்காள் என்ன இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு அவர் சொன்னார், இது ரங்கநாதனுடைய கோவில் அதனாலே அலங்காரம் பண்ணிக்கிறேன், நான் என் ரங்கநாதனை பார்க்க வர என் ரங்கநாதன் சே எப்படி இருக்கான் பாரு குழந்தை, என் குழந்தை எப்படி இருக்கான், ஒரு அம்மா குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி எப்படி இருக்கு பாத்தி என் குழந்தை அம்மா அப்படின்னு ரிசி சுத்துவான், அவள் ரசிக்கவா இல்லையா, நிஜமாவே அந்த குழந்தைக்கு தனக்கு அந்த ஆடை நன்னா இருக்கா அந்த திருஷ்டி நன்னா இருக்கா நிஜமாவே தான் அழகு அதெல்லாம் அதுக்கு தெரியாது, அம்மா ரசிக்கிறான்னு இந்த குழந்தை நினைச்சுக்கோ, இந்த ட்ரெஸ் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு இத போதுண்டா நான் அழகா இருக்க வள தப்பான அபிப்பிராயம் தான் வச்சுக்கோங்க, ஆனா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, அந்த மாதிரி பகவான் நம்மளை ரசிக்கிறான், அவன் ரசிகேந்திரன், நிஜமாவே நமக்கு எல்லாம் ரசிக சுபாவமே கிடையாது, நம்ம ஏதோ உலகத்துல சில சில விஷயங்களை ரசிக்கிறோம், பல விஷயங்களை அருவருப்பா ஒதுக்கிடும், பகவான் எல்லாத்தையும் ரசிக்கிறான், அதனாலதான் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு அழகு இருக்கு, மாம்பழத்துக்கு ஒரு அழகு, டிசைனே பாருங்க எவ்வளவு டிசைன், ஒண்ணும் வேண்டாம் சாதாரணமா பச்சை மனுஷா நெய்யற பச்சையெல்லாம் பாருங்க போட்டு என்ன பைத்தியக்காரன் இந்த பச்சையை போட்டு எப்படி நடக்கிறா அப்படின்னு, ஆனா இயற்கையில பாருங்க இவ்வளவு வெரைட்டி பச்சை, என்னைக்காவது ஒரு நாள் இயற்கையுடைய பச்சை சி இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு நம்ம சொல்லிருப்போமா, எத்தனை கிரீன் அடிக்கிற கலர்ல இருக்கும் கிரீன்லாம் இயற்கையில, ஆனா அது துளி கூட நமக்கு மனசுக்கு துக்கமோ விருப்பம் தராது, அதே நம்ம கிளிப்பச்சையில ஒரு ட்ரெஸ் போட்டு அப்படி இருக்கும் மனுஷன் பண்றது பைத்திகாரத்தனமா இருக்கும், அது கிளிப்பச்சைலாம் ட்ரெஸ் போட்டு போனா தாங்கவே தாங்காது, ஆனா அதே கிளிப்பச்சை எவ்வளவு அழகா இருக்கு, கிளிக்கிருந்தா அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நிச்சயமா மயிலுடைய தோகை வந்தா நீங்க ட்ரெஸ் போட்டு பாருங்க காண சகிக்கவே சகிக்காது மனுஷன் பண்ணான, நம்ம மயில் தோகையில எவ்வளவு வர்ணங்கள், நிஜமாவே பகவான் ரசிச்சு ரசிச்சு பண்ணிருக்கான் எல்லாத்தையுமே, ரொம்ப ரசிக்கிறான் பகவான், ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்ல, தலைமுடியிலேந்து எவ்வளவு ரசிகன், நிஜமே பகவானுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி படைச்சுன்னா எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும், மத்த எல்லாம் விட்டுருவோம் காய்கறி எல்லாம் ஒரே காய்கறி பண்ணா நம்ம என்ன சண்டையா போட முடியும், இருக்கிற சாப்பிடணும். ஆனா நம்ம ரசிக்கணும், நம்ம அனுபவிக்கணும்ன்ற இத்தனை வெரைட்டி காய்கறி, மாம்பழத்துல எத்தனை வெரைட்டி, எத்தனை டேஸ்ட், எந்த அதிசயம். நிஜமாவே உலகத்தை நீங்க திரும்புற பக்கம் எல்லாம் நிஜமாவே பகவத் அனுபவம் கொட்டி கிடக்கு. பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றதையே நந்தலாலா. எல்லாத்துலயும் ஒரு அழகு, எல்லாத்துலயும் ஒரு நளினம், எல்லாத்துலயும் ஒரு நுணுக்கம், எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் டச், ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்பெஷலா ஒரு டச் உண்டு ஒவ்வொன்னத்திலையும். ஒரு பன்றியா இருக்கட்டும், ஒரு பள்ளியா இருக்கட்டும், ஒரு பாம்பு, நிஜமா அந்த பாம்பு படம் எடுப்போம், என்ன அழகா இருக்கு. கால் இல்லாம என்ன வேகமா ஒரு காலம் தான் நமக்கு மூச்சு வாங்குறது ஏறதுக்கு, அது சர சர சரன்னு போகிறது, என்ன அழகு. கொசு அடிச்சா அதுக்கு ஒரு ரக்க வேற அசர்னு பறக்கிறது, என்னமோ அவ்வளவு வேகமா பறக்கிறது. எத்தனை ஆச்சரியம், பகவானுடைய சிருஷ்டியில தேவையில்லாததும் ஒண்ணு கிடையவே கிடையாது. சரியா நம்ம உடம்புல அந்த புருவத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இதனால ஒன்னும் பெருசா நம்ம சாதிக்க போறதே கிடையாது. ஆனா அந்த புருவம் இல்லாம பாருங்க பயங்கரமா இருக்கும். நம்மள நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல அந்த புருவத்துல இருக்க ஒவ்வொரு முடிக்கு வேற ஆகார சக்தி போகணும். நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல புருவம் இவ்வளவு முடி இருக்குன்னா இந்த முடிக்கு இவ்வளவு சக்தி, தலைமுடிக்கு இவ்வளவு சக்தி, நகத்துக்கு ஒரு சக்தி, தோலுக்கு ஒரு சக்தி, நாக்குக்கு ஒரு சக்தி, கண்ணுக்கு பாக்குற சக்தி, அதுக்கு பேச வேண்டாம், காலுக்கு கேட்கிற சக்தி. நம்மளால ரொம்ப டென்ஷனா என்னால முடிதான் விட்டுடுவோம். நம்ம சாப்பிடற ஆகாரத்திலேருந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும், உள்ள இருக்கிற வஸ்து, உள்ள இருக்கிற உடம்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் எந்தெந்த அதுக்கு எவ்வளவு சக்தி வேணும் பகவான் கொடுக்கறேன்னா, எனக்கு கிளீனா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. பர்ஃபெக்ட் பிளானிங், பகவான மாதிரி பிளான் பண்ண முடியும். நம்ம எல்லாம் பிளானிங்கே பண்றதில்லை, கெடுத்துட்டு இருக்கோம். என்ன ப்ரிப்பரேஷன், என்ன பிளானிங், அழகா எல்லாத்தையும் அப்படியே ஸ்டக் பண்ணிட்டு, ஒண்ணும் இல்லாத வெள்ள தள்ளி மலம்னு ஒரு தள்ளு, எனக்கு கிளீன் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகு, நிஜமா நம்ம யாரும் நிஜமாவே ரசிக்கவே மாட்டேங்கிற உலகத்தை. உலகத்தை அவ்வளவு குட்டி கிடக்கு, ஒரு பூனை நாயிலேருந்து எல்லாமே. சிங்கக்குட்டி பெருசா இருந்தா பயங்கரமா இருக்கு பாக்குறது. அதே குட்டி சிங்கக்குட்டியை பாருங்கள், என்ன அழகா இருக்கு, அச்சோடான கொஞ்சம்படியா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு விசேஷங்கள், எத்தனை நளினங்கள். வாழைமரம், பலாமரம், அரச மரம், ஒவ்வொரு மரத்துக்கும் இத்தினோண்டு இவ்வளோ பெரிய ஆலமரம், இத்தினோண்டு பழம், அதுக்கு அதை விட சின்னதது, இத்தினோண்டு எறும்பு, அது கடிச்சா நமக்கு வலிக்கிறது, நம்ம நெசுக்கினா செத்து போகுது. அது அதுக்கு உடம்பே இது நம்ம கண்ணு பார்க்கவே கால் ஓரளவுக்கு தெரியாது. அதுல ஒரு முகம், அதுல ரெண்டு கண்ணு, அதுல ஒரு வாய், அதுக்குள்ள ஒரு பல்லு, அந்த பல்லை கொண்டு நம்முடைய தோலை கடி நமக்கு வலிக்கிறது. எறும்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கு சந்து போயிருக்கேன், அது காலில் கடிச்சு நமக்கு மூளையில சுரியர்னு உரைக்கிறது, இத்தினோண்டு இவ்வளவுதான். அப்ப அந்த பல்லு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நமக்குதான் பல்லு உதிர்ந்து போயிடுறது, அதுங்களா பல்லு உதிரவே இல்லை போலது, இத்தினோண்டு ஒரு கடி. அது நம்ம நம்ம ஒரு ரெண்டு அரிசி போட அது தூக்கிட்டு போறது அவ்வளவு சிரமப்படுறது, ஆனா அது கடிச்சா நமக்கு வலிக்கிறது. அதிசயம், உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் பகவான் கொட்டி வச்சிருக்கான் அழக, அவ்வளவு அழகு. அப்ப அந்த பகவான் எவ்வளவு அழகா இருப்பான். விவேகானந்தர் சொல்ற ஒருத்தன் இயற்கையை பார்த்துட்டு என்னமா இருக்கு இயற்கை அப்படின்ச்சான். விவேகானந்தர் சிரிச்சார், இயற்கையே இவ்வளவு அழகா இருக்கணும், அப்ப படைச்சவன் எவ்வளவு அழகா இருப்பான். இவ்வளவு அழகா ஒருத்தனுக்கு படைக்க தெரியறதுன்னா அவன் எவ்வளவு யோசிப்பான். இத்தனை வரைக்கும் நம்ம கேட்டோமா, கொய்யா வேணும், மாம்பழம் வேணும், பலாப்பழம் வேணும், மல்லிப்பூ வேணும், அதுக்கு ஸ்மெல், இயற்கை ஏதான ஒண்ணு நம்ம கேட்டோம்னு சொல்லுங்க, சூரியனுக்கு இப்படி வெளிச்சம், சந்திரனுக்கு இப்படி ஆகர்ஷணம், இவ்வளவு டிசைன் பண்ண பெருமாளுக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாதா, இதுதான் இந்து சொல்றது. இவ்வளவு அழகா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா சுவாமி, நீ ஏன் டென்ஷன் ஆகிற, ஜாலியா நிம்மதியா பகவான் கொடுக்கறது என்ஜா பண்ணிட்டு, என் பகவான் இருக்கான் ஜாலியா இவ்வளவுதான் பகவான். இந்து ரொம்ப அழகா சொல்ற, இவ்வளவு நேர்த்தியா ஒவ்வொரு நாளும் ராத்திரி படுக்கும் போது பிரபு கிருஷ்ணா நாளை காத்தால சூரிய உதயம் ஆயிடும் நம்ம படுத்துக்கிறோம், வந்ததே தெரியாம தூங்கிட்டு இருக்கோம். சரியா நம்ம நிறைய பிரயத்தனம் பட, பூமி சுத்தனமேப்பா, 26 கரெக்டா சுத்தனமே, நாளைக்கு எங்க அங்கேயே இருக்கணுமே, எல்லாம் கேட்கிறோம். நான் தூங்கும் போது நிறைய காத்தெல்லாம் என்ன மூச்சு தோறது தானா நடக்க, நம்ம மறந்தே போயிடுறோம். எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்கேன், நம்ம தூங்கும் பொழுது நம்ம மூச்சு இழுத்து விடணுன்ற, நம்ம மறந்து போன சமயத்துல மூச்சு இழுத்து விடுறோம்னா, தூங்கும் போது இவ்வளவு காரியத்தை பண்ண வைக்கிற சுவாமி நம்மளை எப்பவும் காப்பாற்ற மாட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப சுகம், ரொம்ப ஆனந்தம், குழந்தையா இருந்தது எல்லாத்தையும் ரசிங்கோ. எஸ் இப்படி இருக்க சொல்லாதீங்க, இது இப்படித்தான், அதுல எதை ரசிக்க முடியுமோ ரசிச்சுங்க, அவ்வளவுதான். வாழ்க்கை எல்லாத்துலயுமே ஒரு பாடம் இருக்கு, எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு, எல்லாத்துலயுமே கெடுதல் இருக்கு. நீங்க எதை எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறேன்னு உங்க கேளுதான். டிவி மோசமான வஸ்து, இடியட் பாக்ஸ் எல்லாரும் சொல்லுவோம். அதே டிவியில தான் அவ்வளவு உபன்யாசம் நடக்கிறது, அதே டிவியில தான் டிடிடி சேனல் வருது. லைவா உட்காமல் ஒரு பைசா கட்டாம மழை ஏறாம உட்காமல் பெருமாளோட கல்யாண உற்சவத்தை பார்த்தோம். எத்தனை பேர் பார்க்கணும் அதை சொல்லுவோம். இதெல்லாம் டிடிடி சேனலும் உண்டு. யாரா உபன்யாசம் பண்றா, யாரா பிரபந்தம் சொல்றா, இல்லை கோவில லைவ்ல காட்டுறா, இந்த எவ்வளவு நேரம் அதை பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, சம்ஸ்கார சேனல் இருக்கு, ஆஸ்தா சேனல் இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. வைகுண்ட ஏகாதசிக்குலாம் ரங்கநாதனுடைய சொர்க்கவாசத்தை லைவா காட்டுறான். அதுவும் பொதுகையில ஒரு பக்கம் ரங்கநாதனை காட்டும், இன்னொரு பக்கம் திருவள்ளிக்கணி பார்த்த சாரதி காட்டும், ரெண்டு பேரும் சைமல்டேனியஸா காட்டிட்டு இருப்பான். வைகுண்ட ஏகாதசிக்கு நீ எங்கேயுமே போக வேண்டாம், ஃபாரின்ல இருக்கவா வெப் டெலிகாஸ்ட்ல பாத்துருக்கான், பாத்துட்டு இருக்கா அது தெரியும். வைகுண்ட ஏகாதசிக்கு ஃபாரின்ல உட்கார்ந்து இந்த ரங்கநாதன் சன்னிதி திறக்கிறது, பார்த்த சாரதியோட வைகுண்ட வாசம் திறக்கிறத அமெரிக்காவில உட்கார்ந்து லைவ் வெப் டெலிகாஸ்ட்ல பாக்குறதா உண்டு. அதே சமயத்துல திருவள்ளிக்கணியில தூங்குற மனுஷாலும் உண்டு. ஒரே கூட்டமா இருக்கும், நாளைக்கு போன கூட்டம் இருக்காது, தூங்குறவாளும் உண்டு. ஸ்ரீரங்கத்தை பெருமாள் போய் அனுபவிக்கிறவாளும் எங்கேயோ உட்காந்து பெருமாள் தியானம் பண்றவாளும் உண்டு. அதே ஸ்ரீரங்கத்துல உட்காந்து திண்ணையில உட்காந்து வெட்டிக்கதை பேசுறவாளும் உண்டு. எதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம கையில தான் இருக்கு. பகவான் எல்லா சாய்ஸும் கொடுத்துருக்கான், யூ சூஸ் த பெஸ்ட், அவ்வளவுதான். நமக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்க, நீ முடிவு பண்ணு, நீ தீர்மானம் பண்ணு, இவ்வளவு நல்லது இருக்கு, இவ்வளவு கெடுதல் இருக்கு, நீ தீர்மானம் பண்ணு, நீ டிசைட் பண்ணு, இது உன் வாழ்க்கை, உனக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீ தீர்மானம் பண்ணு. இவ்வளவு சுதந்திரம் பெருமாள் கொடுத்துருக்காரு நமக்கு, நம்ம எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறோம். அவ்வளவு விசேஷம், அத்தனை அழகு. இவ்வளவு எதுக்கு சொல்றேன்னா, உலகம் அழகானது, பகவான் அழகானவன், அதனால பெருமாளை பார்க்கும்போது ஜம்முன்னு போகும். பாவமா ஒரு கிழிஞ்சு போன சாரி, பாவப்பட்ட செருப்பு, அப்படியே பாவமாலாம் போகக்கூடாது, ஜம்முன்னு போகணும். பகவான் பார்த்து எப்படி வராபரே பக்தி அப்படின்னு அவன் அசந்து போகணும். நம்ம மாத்து கொண்டு பிச்சைக்காரமா ட்ரெஸ் போட்டு என்னது வேற மாத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பகவான் நம்மளை ரசிக்கிறான், ரசிகேந்திரன். நம்மள பகவானத்தோட யாருமே ரசிக்க முடியாது. நீங்களே ஒரு ஒரு மணி நேரம் உடம்ப பார்த்துட்டே இருக்கோம் கண்ணாடியில, தற்கொலையே பண்ணிக்கணும் சத்தியமா சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம உடம்ப பாக்குற ஆசையே விட்டு போயிடும், சத்தியமா விட்டு போயிடும். ஆனா பெருமாள் நம்மளை அவ்வளவு ரசிக்கிறார். பெருமாள் நமக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார், நம்ம மேல பிரீத்தி வச்சிருக்காம அதுக்காகலாம் சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதெல்லாம் விட்டுடும். வாழ்க்கை சாதிச்சோம் நஷ்டப்பட்டோம் அதெல்லாம் விட்டுடும். நம்ம வாழணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனுக்காக வாழ்ந்துட்டு போயிடலாமே. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு பெருமாள் ஆசைப்படுறாருன்னா அவருக்காக சந்தோஷமா இருக்கலாமே. நம்ம நிம்மதியா இருக்கணும்னு பகவான் பிரயத்தனப்படுறான்னா அவனுக்காக நிம்மதியா இருக்கணும். சொல்றோம் இல்லையா, எனக்கு பிடிக்கல குழந்தைகளுக்காக போறோம், ஒரு எல்லைக்கு மேல நமக்கு சில விஷயங்கள்லாம் பிடிக்காது, அது பெரிய ஒரு தாத்பரியம் இருக்காது. ஆனால குழந்தைகளுக்கு பிடிக்கும்ன்றதுனால சில விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும் இல்லையா. சமயத்தை பார்க்கலாம், ஆத்திர குழந்தைகள் பொம்மையெல்லாம் சொல்லையாது, உடஞ்சு போன பொம்மையெல்லாம் இருக்கும். ஆனா அந்த குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அம்மா பத்திரமா எடுத்து வைப்பான் அந்த பொம்மை, டெய்லி டெய்லி அப்பா தோச்சி வேற குளிப்பாடி எல்லாம் வேற பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, பகவானுக்கு நம்ம வாழணும்னு ஆசை இருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான், நம்ம சௌக்கியமா இருக்கணும் அவன் பிரயத்தனம் பண்றான். அதனால நம்ம வாழணும், சந்தோஷமா வாழணும், சௌக்கியமா வாழணும், நிம்மதியா வாழணும், எப்பொழுதுமே பிரசன்னமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இன்னைக்கா ரங்கநாதன் டென்ஷனா இருக்காரா, இன்னைக்கா திருப்பி சிடுச்சிடுன்னு இருக்காரா, இன்னைக்கா வரலாம் தலையில கை வச்சு உட்காந்து இருக்காரு, எப்பொழுதுமே ஒரே சிட்டியில. அப்ப பிரபு அப்படி இருக்கான்னா நம்மளும் அப்படிதானே இருக்கணும். அதுதானே ஆனந்தம், அதுதானே மரியாதை. பரஸ்பரம் யாரோ ஒருத்தர் பாரு சௌக்கியமானா, ஓ நல்லா இருக்கு, நீங்க சௌக்கியமா, ஒரு கிவ் அண்ட் டேக். அது மாதிரி பெருமாள் இவ்வளவு இருக்கா நம்ம ஓஹோனு நான் ஓரளவுக்காவது இருக்க வேண்டாம், அவர் ரேஞ்சுக்காதான் ஆண்டா சொல்றான். ரொம்ப கம்மியா கேட்கிறேன் கிருஷ்ணா, ஓ ரேஞ்சுக்கு ஓஹோனு வர முடியலனா கூட அட்லீஸ்ட் உனக்கு சமமா இருக்கணும். இத்தனையும் எதுக்கு சொன்னா, மீரா அழக அலங்காரம் பண்ணீங்க, அதுக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியது. ஏன்னா பக்தர்கள்னா பாவமா இருக்கணும் ஒரு அபிப்பிராயத்துக்கு முடிஞ்சுட்டான். மகாத்மாக்கள்னா அப்படி தேமையு குரலை வசத்தான் இப்படிதான் டிவியில சீரியல் போட கூட அப்படிதான் பேசுற மகாத்மாக்கள் எல்லாம் அதிர்ந்து எல்லாம் பேசிடப்படாத என்னவோ பைத்தியகாரத்தை நிறைய. இப்ப நம்மளா ஒரு அவ இப்படிதான் இருக்கணும் டிசைட் பண்றோம். சைத்தன்ய மகாபிரபு எல்லாம் குறும்பு ஜாஸ்தினா அவ்வளவு குறும்பு. சைத்தன்யருடைய பரமபக்தர் நித்யானந்தர் மகாராஜன் பேர் அவருக்கு, நித்யானந்தர். அம்மா அழகா பஜனைக்கு போவா, இவர் ஹரிதாஸ் இவன் சைத்தன்யர் எல்லாம் எல்லாம் பஜனை பண்ணிட்டே இருப்பார். நித்யானந்தர் சும்மா பக்கத்துல தலை ஓங்கி ஒரு தண்ணி தட்டிடுவான், பஜனை நடந்துருக்கும். கோபமா ஒரு முறை முறப்பான், பக்கத்துல இருக்க அந்த பக்கத்துல இருக்க முறப்பான், இது தட்டி விட்டுருவார். உடனே ரெண்டு பேருல சண்டை வாங்க, நித்யானந்தர் சொல்லுவார், என்ன பஜனை நீ பண்ற, அடிச்சா உடனே கிருஷ்ணான் கத்த வேண்டாம, சண்டை போட்டு இருக்கேன், ஒன்னும் சரிபட்டு இல்லை போ அப்படின்னு. இப்படி எல்லாம் ரொம்ப விளையாடு. அது சைத்தன்யர் நித்யானந்தர்லாம் இந்த கங்கையில இந்த கரை அந்த கரை ஸ்விம்மிங் போட்டியெல்லாம் வச்சுட்டு போவான். ஆனா சைத்தன்யர் சரித்திரம் அவ்வளவு அழகா இருக்கு, பெரிய மகாத்மா, ஆனா அவ்வளவு கலாட்டாவும் அவர் பண்ணுவார், அத்தனை கலாட்டாவும் பண்ணுவார் சைத்தன்யர். ரொம்ப குறும்புள்ள ஒரு மகாத்மா அப்படின்னா சைத்தன்யர். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு குறும்பத்தனம் உண்டு சைத்தன்ய மகாத்மாவுக்கு. அதனால ஒவ்வொரு மகாத்மா, எல்லா மகாத்மாக்களும் அப்படி கிடையாது. அதே சுவாமி ராமானுஜர் அந்த கம்பீரியமா அந்த ஆச்சாரிய பீடத்துல இருக்க மாதிரியே இருப்பார். சில பேர் ரொம்ப விளையாட்டு தனம், ஞானேஸ்வரர் எல்லாம் குட்டிச்சலத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் தேடினார், ஞானேஸ்வரர் எங்க 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 ஊர் முழுக்க அவங்க தியானம் பண்ணிருப்பாருன்னு தேடுறாரு. கடைசியில ஊர் முழுக்க அவர் தேடினா கிடைக்கல, ஒரு தடவை கிடையாது எங்க ஞானேஸ்வரர். அதுவும் அந்த பசங்க கோலி குண்டு விளையாடுறா இல்லையா, அது ஒரு பையன் இருக்கான் அவன் தான் ஞானேஸ்வரர்ன்ற. உட்காந்து கோலி குண்டு விளையாடிச்சுருக்காரு ஞானேஸ்வரர் அந்த ஊர் பசங்களோட 14 வயசுல. கண்ணத்துல கைஷன் உட்காந்து இவரா ஞானி, இவரை போய் எப்படி இந்த ஜனங்கள் ஞானி, இந்த ஜனங்கள் பைத்தியமா அல்லது கேட்டு நாம் பைத்தியமா அவர் பைத்தியமா அப்படின்னு ஒத்துக்கவே முடியல அவரால். இவர் ஞானி அப்படின்னு ஒத்துக்கொள்ள முடியல, அவர் நினைச்ச லட்சணங்கள் வேற. அர்ஜுன் எப்பவும் சீரியஸா இருந்தான் இருக்கா, பகவான் ரொம்ப பிரியமான பக்தன், சர்வலங்காரம் பண்ணிட்டு ஹே கிருஷ்ண ஏ யாதவ ஏ சகே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஆமாண்டா கிருஷ்ணா இது ரொம்ப நல்லவன்டா, நீ உண்மையே பேச ஹரிச்சந்திர வம்சன் உங்க ஊர்ல சொன்னா அப்படிலாம் கிண்டல் பண்ணுவான் பகவானிடத்துல. பகவான் வாஸ்தவம் என்னடா பண்றது, நான் சொல்ற உண்மை உலகத்துக்கு தெரியவே மாட்டேங்கிறது அப்படின்னு இப்படி எல்லாம் பேசுவார். பக்தின்றது பகவானுக்கும் நமக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம பகவான் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்படி வாழணும். இதே நீராவே பின்னாடி எல்லா ஆபரணங்களையும் பாங்கேதிகாரிக்கு கொடுத்துட்டு ஒரு சன்னியாசினி மாதிரி கழுத்து ஒரு துளசி மாலையை போட்டு பிருந்தாவன தலைவர். இப்ப அதே நீரா சர்வலங்கார பூஷித்தையா ஜம்மன் அலங்காரம் பண்ணிட்டு கையில தம்பூரா எடுத்துட்டு வர. நிறைய இடங்கள்ல மீராவுடைய மூர்த்தி பார்த்தா பாவமா தம்பூரா வெள்ள ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவான். அப்படிலாம் கிடையவே கிடையாது மீரா அங்கேயுமே நிறைய விஷயம் கூட ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ்வளவு அழகா ரசிகை என் கிருஷ்ணன் ஆண்டாள் எல்லா அலங்காரமும் 12 தானே கிருஷ்ணனை பார்த்தான். ஆண்டாள் கல்யாணம் ஆண்டாள் அவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிறான்னு தானே காண கிடைக்க. அதனால பக்தி அப்படின்றது பகவான ரசிக்கிறது, பகவான் நம்மளை ரசிக்கிறது. இதுக்கு வேற யாரும் ஒண்ணு சொல்லவே முடியாது, பகவான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, வேற யாருமே கிடையாது. நீரா அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிட்டு ஜம்னு வரும். எனக்கு தெரிஞ்சு சில கிருஷ்ண பக்தைகள்லாம் உண்டு, 75 வயசு பாட்டி பிருந்தாவனம் போவா, அவாத்த அப்புறம் ராதாகிரணம் நாளைக்கு அவாத்த ராதாகிரணி உட்காந்து ராத்திரி மறுதான் இது 55 வயசுக்கு. அது சும்மா எடுக்க மாட்டா, மெகந்தி வேற இப்படி டிசைன்லாம் வேற போட்டு அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிப்போம். ஏன்னு கேட்டா என் கிருஷ்ணனுக்கு கல்யாணம், நான் ஜம்முன் இருக்க வேண்டாமான்னு. அந்த பக்தி பூர்வமான ஒரு ஹிரதயம் ஜம்முன் இருப்பாரு, துருதுருன்னு இருப்பாங்க. 85 வயசு அவளை பார்த்தா பாட்டினா சொல்லுவாங்க, அவ்வளவு துருதுருன்னு இருப்பாங்க. என் கிருஷ்ணனுடைய ராதா கல்யாணம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்க ரொம்பவே கஷ்டம். நீரா அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிட்டு ஜோரா ஒரு பஜனை பண்ணா அப்படியே கைகூப்பிட்டு இருக்கா. அக்பர் பாதுஷா கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது, மயிர்கால்கள் குத்தின்ற நிக்கிறது. காஞ்சேனும் தன்னை மறந்து அப்படியே ரெண்டு பேரும் தாங்கள் யாருன்றதையே மறந்துட்டார். அவளும் மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, ஜெய மீரா பிரபோ கிரிதாரி, ஜெய ஜெய மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்னு எல்லாரோட சேர்ந்து நாட்டிய நல்லா ஆட ஆரம்பிச்சுட்டு அக்பர் பாதுஷாவுக்கு தான் முகம்மதிய ராஜன், பாரத தேசத்துடைய பாதுஷா, தன்னுடைய பரம விரோதி கும்பாஜி மகாராணாவுடைய அரண்மனையில அந்த புறத்துக்குள்ள அவனுடைய பட்ட மகிழ்ச்சி இருக்கும்படியான கோவில்ல ஒரு ஆண்டி பண்டாரம் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம்னு கூட மறந்து போயிடுச்சு. அவ்வளவு தூரம் தன்னிலை மறந்து போயிடுச்சு. அவ்வளவு அழகா ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சென்றும் ரொம்ப ஆச்சரியம். அதெல்லாம் நார்த்ல பார்க்கலாம், பிருந்தாவனம் யூபியில எல்லாம் பார்க்கலாம். சம்ஸ்கார சேனல்லாம் பாருங்க, வாஸ்தாங்க உபன்யாசத்துலாம் பார்த்தா நன்னா தெரியும் கோடீஸ்வரன். ஆனா வெக்கமே இல்லாம ஆடிட்டு இருப்பான், அந்த பஜனைக்கு வெக்கமே இல்லாம ஆடிட்டு இருப்பான். ஏன்னா பகவான் முன்னாடி நான் குழந்தை, உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கோடீஸ்வரன் அவ்வளவுதானே அப்படின்னு ஆடிட்டு இருப்பான். நம்ம தான் நிறைய ஸ்டேட்டஸ் பாக்குறோம் தட்சிண பாரதத்துல. பெருமாள் ரொம்ப தூரத்தை தான் வச்சுருக்கோம், அவளை ரொம்ப நெருங்கி போறா சுவாமி இடத்துல. ரொம்ப அழகா ஆடி பாடி ரொம்ப நேரம் பஜனை நடந்தது. சாந்தியன் எந்த கீர்த்தனையை பாடி அக்பர் பாதுஷாவை மயக்கடிச்சாலும் அதே கீர்த்தனையை மீராவும் பாடினார். சாந்தியன் பார்த்தார், புதூர் பாருங்க அப்படின்னாரு. உடனே அக்பர் பாஷா நீ நன்னா கேள், எப்படி பாடுறா பாரு, நீ இப்படியா பாடினே, என்னவா பாடுறா பாரு, என்ன ஒரு உருக்கம் அப்படியா மனசு அப்படியே துடிக்கிறது பார், கிருஷ்ண பாத்திர மாட்டோமான் ஏங்கிறது பார். நீ இப்படியா பாடி ஒழுங்கா பாட கத்துக்கோ அப்படின்ட்டு தாஞ்சிருக்காங்க. எவ்வளவு கத்துண்டாலும் வராது சுவாமி, அது பாவம். அவ பண்றது சங்கீர்த்தனம், நான் பண்றது சங்கீதம். சங்கீதம் வேற, சங்கீர்த்தனம் வேற. சங்கீதத்துல ராகம் தாளம் பல்லவி சுத்தி லயம் இதெல்லாம் முக்கியம். சங்கீர்த்தனத்துல பக்தி முக்கியம், மற்றதெல்லாம் தானா வந்து ஒட்டிண்டுடும். அவர் தானா வந்து ஒட்டிண்டுடும் நிஜமாவே. சங்கீதம் வாழ்றவாள் இதெல்லாம் முக்கியமா இருக்கும். பக்தி தேடினாலும் சத்தியமா கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது. இன்னைக்கும் இவெல்லாம் தியாகராஜ கீர்த்தனையை பார்த்தா பாடினா நம்மளாம் மயங்கரம் அப்படின்னா, தியாகராஜ அந்த கீர்த்தனைக்கு இதுதான் ராகம் முடிவு பண்ணி வச்சுட்டார். இது வரைக்கும் மாத்தவே முடியல தியாகராஜரோட கீர்த்தனை ராகத்தை. ஏன்னா அவர் அந்த பாவத்துல ராம அனுபவத்துல இருந்தார். எப்படி வார்த்தை ராகம் எல்லாம் சேர்ந்து ஒன்னு அப்படியே பாட ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். அப்படியே தானா வந்துரு, தனியா எழுதிட்டு அப்புறம் ராகம் போடுறது, ராக பேசுனா அப்புறம் பாடுறது, அப்படியே ரெண்டு சேர்ந்து. நிறைய நான் கேட்டிருக்கேன் குருஜி அம்மா, குருஜியோட கீர்த்தனை நிறைய உண்டு. அப்படியே திடீர்னு பாட ஆரம்பிச்சிருவா, வார்த்தை ராகம் எல்லாம் சேர்ந்து அப்படியே கிடக்கிறேன் பாடின்னு போயிட்டு இருப்பான். அதிசயமா இருக்கும் அது. தானா வரும் பகவத் சங்கல்பம், பக்தி அனுபவத்துல தானா வரும். அசந்து போன அழகா பஜனை எல்லாம் முடிஞ்சது, ஆரத்தி எல்லாம் காட்டினார்கள், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தா, நிறைய பேர் மீரா மாதாவை சேவிச்சா, சில சன்னியாசிகளை மீரா மாதா சேவிச்சா. உடனே தாமசன் சொன்னார், உசூர் கிளம்பலாம், ரொம்ப சமயமா எடுத்து போகணும் அப்படின்னு. அப்ப உடனே அக்பர் பாஷா, இல்ல இல்ல பக்கத்துல ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடும், அவ்வளவு ஆசை வந்துடுச்சு. சரின்னுட்டா அழகா பக்கத்துல வந்தா. உடனே ஜோரா அக்பர் பாஷா பார்த்தார், மீரா அப்படி கைய கூப்பிட்டா, அடியாள் மீரா கிருஷ்ணதாசி அப்படின்னு கை கூப்பி. உடனே அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல, உடனே தாமசன் வந்து இடிச்சா, கையை தூக்கி ராதிராதின் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி கண்ணால காட்டிட்டார். உடனே இவர் பண்ணார், உடனே அக்பர் பாஷா ராதே ராதே அப்படின்னா, இந்த ராதே ராதே சப்தம் கேட்டவொடனே மீராவுக்கு ஆனந்தம் தாங்கல். உடனே அக்பர் பாதுஷா தன்னுடைய காவி வஸ்திரத்தில் ஜோபியில கையை விட்டா, டக்குன்னு ஒரு முத்து மாலை இருந்தா, என்னன்னா ராஜ புத்தி மாறாதும், வேஷம் போட்டாலும் சுவாவம் மாறாதும். சில பேரை கொண்டு எங்க கதையை குளிப்பாட்டி எங்க வச்சாலும் இருக்கிறதுக்குதான் போகணும். அந்த மாதிரி வேஷம் எல்லாம் இருந்தாலும் சுவாவம், ஆனா நன்னா பாடினா உடனே அவளுக்கு இந்த சன்மானம் கொடுத்து ராஜாவுக்கு பழக்கம். ஒரு ஜோபியில கையை விட்டு எடுத்தார் தாம்சன் பார்த்து, கிளம்பும் போதே எடுத்து வச்சுட்டேன், கிளம்பும் போதே ஒரு முத்து மாலை எடுத்துன்னு வந்த மீரா மாதாவுக்கு சன்மானம் கொடுக்கணும். உடனே அப்படி நீட்டினார், இந்தா மீரா அப்படின்னு. உடனே மீரா கொஞ்சம் கோபமா பார்த்தா, நான் சன்மானத்துக்காக பாடுறவள் இல்ல, துருக்குன்னு. அந்த ரஜபுத்திர ஸ்திரீகளுக்கு அந்த ரோஷம், பக்தாளுக்கு எப்பொழுதும் ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி, விட்டு கொடுக்கவே மாட்டான் பகவான் இடத்துல. அவ்வளவு கீழே போவா பக்தாள் இடத்துல, கீழே ரொம்ப சாதாரணமா இருப்பான். அதே யாரா தாத்து மிருகெல்லாம் காட்டா அப்படின்னா அந்த ரோஷத்தை காட்டிடுவேன். சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல இருந்தார், எல்லாரும் ஒரு சாதாரணமா போய் பார்ப்பார். அந்த ஜெகநாத கஷேத்திரத்துடைய ராஜா, இந்த ஒரிசாவுடைய ராஜா போய் பார்க்கணும், அதான் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னு. அவன் கெஞ்சுவான், நான் பார்க்கணும் பார்க்கணும், எனக்கு அவசியம் இல்லை, ராஜா எதுக்கு என்ன பார்க்கணும், இல்ல அவங்களோட ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தானே, ஜெகநாதனிடத்தை போய் கேட்க சொல்லு, என்னிடத்த கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அதே அந்த ராஜாவுடைய யுவராஜகுமார் சின்ன வயசு பிள்ளை, ஒரு அஞ்சாறு வயசு, அவனுக்கு சைத்தன்யம் ரொம்ப பிடிக்கும். அப்பா நான் பார்க்க போறேன், அதே அவர் என்னையே சேர்க்க மாட்டேங்கிறார, உன்னை எப்படிதான் சேர்ப்பா, அவர் என்ன சேர்த்து பாருப்பா, நான் குழந்தை நீங்க ராஜா அப்படின்ட்டான். உடனே உங்களுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அனுப்புறா, சைத்தன்யோட வாசல் வந்து வாடா குழந்தை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போய் அவன் அப்படி கொஞ்சம் மடிமையில வச்சுட்டு அழகா பேசி விளையாடி எல்லாம் பண்ணிட்டான். சில பக்தர்கள்லாம் கேட்டான், அது என்ன ராஜா மட்டும் ஆகல, ஆடு பக குட்டி வரவோ அப்படின்ட்டான். உடனே சைத்தன்யர் சொன்னார், அவனுக்கு ராஜான்ற கெத்து இருக்கு, இவன் குழந்தையா இருக்கு, இவனுக்கு கிருஷ்ணான்னு சொன்னா அழகா சொல்றான், இவன் தான் பெரிய ஸ்டேட்டஸ் வச்சுக்கவில்லை, யுவராஜன் நீங்க தான் அவனை கொண்டாடுறதுல ஒழிய அவன் தான் பெரிய யுவராஜன் ஒரு அபிமானம் அவனுக்கு வரல. ஒரு காலம் அவனுக்கு வந்து கொடுத்தனா அவன் கூட நான் பேச மாட்டேன் விளையாட மாட்டேன் அப்படின்னு. அந்த ஹிருதயம் அவ்வளவு வசத்தி மகாத்மா கிடையாது, ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி. திருமங்கை ஆழ்வாரே கொள்ளக்காரன் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளவு அழகா ஒரு ஆத்திர போய் கொள்ளையடிக்கிற ஒரு ஸ்திரீ. அப்பதான் அவ ஆத்துக்காரர் சாப்பிட்ட பிறகு தங்க தட்டு அலம்பின் இருக்க கொள்ள பக்கத்துல திருமங்கையாள் ஒவ்வொருத்தையும் பாக்குற, இவ ஆத்துல தங்க தட்டு என்ன அவசியம், இலையில போட்டு சாப்பிட்டு ஆகாது, இந்த தங்க தட்டு இருந்தா வித்துட்டா இவ்வளவு பணம் கிடைக்கும், நிறைய பக்தாளுக்கு ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே கொல்ல பக்கத்துல பாஞ்சு போய் அவனே தட்டு அப்படி வெடுக்குன்னு பிடுங்கிறோம். பிடுங்கிட்டு ஓடுற உடனே அவன் நாராயணா சிவன் நாராயணா அப்படின்னு கத்திட்டான். உடனே தக்கு நின்று ஓடி இந்த திருமங்கையாழ்வார் இப்படி பார்த்தா உடனே தட்டை அவர்கிட்ட வீசி எரிஞ்சுட்டு போயிட்டார். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணா சொல்லிட்டாங்க, அவள் பக்தர் இவரிடத்திலையும் அபகரிக்க கூடாது. உடனே அவ உள்ள ஓடி போய் தன் ஆத்துக்கார இடத்துல விஷயத்த சொன்னான். இந்த மாதிரி நடந்தது திருடிங்க போனா நான் சிவன் நாராயணான்னு கத்தினேன். உடனே சட்டை போட்டுட்டு அந்த திருடன் ஓடி போயிட்டான் அப்படின்னு. உடனே அந்த பர்த்தா அவர தப்பு பண்ணிட்டேடி, நாமஜபம் கெடுத்துதே அப்படின்னு. அதுக்கிட்ட என்னாச்சுன்னா, வந்தது சத்தியமா திருமங்கை மன்னன் தான், நான் சதி ஆராதனத்துக்காக எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சிருக்கா, நமக்கு பாக்கியம் இல்லை, நீ நாராயணான் கத்தி தொலைக்காம இருந்திருந்தா அவர் தட்டை எடுத்துட்டு போயிருப்பா, சதி ஆராதனை நம்மாத்து பங்கு கொள் டொனேஷன் ஆயிருக்கும். நீ ஸ்ரீமன் நாராயணா கத்தி கெடுத்தியே, நாராயணன் நம்முடைய சதி ஆராதனத்தை கெடுத்தானேன்னு கொள்ளையடிக்காரு. இவர் கதையை சொன்னா ராபின் ஹுட் கதையெல்லாம் வந்தது. எல்லா திருமங்கையாள் நிறைய விஷயங்கள் இருக்கிறவா கிட்ட பிடிங்கி இல்லாத வாழ்க்கை கொடுக்கற காசத்தை ஆரம்பிச்சதே திருமங்கையாழ்வார் தான். அதை வச்சு இவெல்லாம் இங்க கதை பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்தர்களுக்கெல்லாம் அந்த ரோஷம் அந்த நிதானம் எல்லாமே நிறைய உண்டு. நிறைய பக்தர்கள் தியாகராஜரை ராஜ அரண்மனைக்கு கூப்பிடுற ராஜ சபைக்கு. அப்ப தியாகராஜர் கீர்த்தனை பாடுறார், மனசே நீ சொல்லு நிதிசால சுகமா, ராமுடு சந்நிதிசால சுகமா, நீ தீர்மானம் பண்ணு. ராஜனுடைய சபைக்கு போனா சொன்னாடி, ராஜ சபைக்கு போறா நிறைய தனம் கொடுப்பாடா, நிதி கிடைக்கும் தான். அப்ப உடனே தியாகராஜ தன் மனசை பார்த்து கேட்கிறார், நிதி சால சுகமா, நிதி சுகமா, இல்லாட்டி ராமுடைய சந்நிதி சுகமா, என் மனசை நீ தீர்மானம் பண்ணு. ஒரு கீர்த்தம் ரோஷம் மாதிரி நிகமான மகா தேசிகர், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரிய புருஷன். ஒவ்வொரு பிரிவாளுக்கு ஒரு அழகு உண்டு. மணவாள மாமணி அவரது ஒரு அழகு, நிகமாந்த மகா தேசிகர், அவரும் வித்யாரண்யரும் சென்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். வித்யாரண்யர் பரம அத்வைதி, அத்வைத்தம் அப்படி ஸ்ட்ராங் அத்வைத்தி வித்யாரண்யர். நிகமாந்த மகாதேசிகர் பரம விசிஷ்டாத்வைதி. ரெண்டு பேரும் வாதம் பண்ணான்னா ரெண்டு சிங்கம் மோதுற மாதிரி சண்டை போடுவான் அந்த சதஸ்ல. அதே வெளியில அந்த ரெண்டு பேரும் தோல் மேல கையை கொண்டு போவான். இந்த காலத்துல ஐயங்கார் ஐயர் வடகலை தங்களை யாரும் என்ன மறந்து போயிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்சோம், உள்ளுக்குள்ள வாதம் பண்ணும் போது அத்வைதமா விசிஷ்டாத்வைதமான்னு வரும்பொழுது இந்த வாக்குவாதம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். வாக்கு சர்ச்சையெல்லாம் முடிஞ்சு வெளில ரெண்டு பேரும் தோல் மேல கை கொண்டு வருவா. வித்யாரண்யரும் நிகமாந்த மகாதேசிகரும். நிகமாந்த மகாதேசி ரொம்ப சரித்திரத்துல இருக்கா, கலியுக குச்சியன் அப்படிதான் சொன்ன அவர். அப்ப வித்யாரண்யருக்கு மனசு கேட்கல, ஏன்னா அவர் ராஜசபையில இருக்க. அப்ப அவருக்கு தெரியும் நல்ல வித்வத் உண்டு அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு தடவை இவர் சபைக்கு வந்துட்டாருன்னா ராஜா அப்படியே குத்திட்டே இருப்பான். ஒரு தடவை இவர் வந்து பத்து நிமிஷம் பேசினா ராஜா அவர் ஆயுசு முழுக்க பணம் கொடுத்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கடிதம் செய்த வித்யாரண்யர் தேசிகர். நீங்க ஒரு தடவை நீங்க சபைக்கு வரணும், நீங்க நல்ல வித்வத் எங்களெல்லாம் விட நல்ல வித்வத் ஒரு பாண்டித்யம் உங்களுக்கு உண்டு, தயவு செய்து நீங்க வரணும். உடனே இங்கே இருந்து கடிதம் செய்த வைராக்கிய பஞ்சகம்னு எழுதி அனுப்புற பஞ்சு ஸ்லோகம் வைராக்கியத்தை பத்தி ரொம்ப அழகா இருக்கிறத சொல்றார். சோனி கோண சதாம்புஜ பாலன கர்வார் துர்வானலக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதுறார். எல்லாரும் ராஜா வசந்தனா வசந்தனா நினைச்சிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய பூமியில ஒரு சின்ன இடத்த ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். நானும் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் குச்சேரனுடைய உருபிடி அவளுக்கு எவன் சர்வ ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தானோ அந்த கிருஷ்ண ராஜாவை வச்சுட்டு இருக்கேன். அதனால இந்த கர்வம் பிடிச்ச ராஜனுடைய சபையில நான் ஏறமாட்டேன்ற ஒரு சோகம் அப்படி இன்னொரு சோகம் எழுதுறா. எங்க அப்பா எங்க அப்பா சம்பாதிச்சு வைக்கல, நானும் சம்பாதிக்கல, ஆனா எங்க கொள்ளு தாத்தா ஒரு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கா. ஆச்சரியமா எங்கன்னா ஹஸ்தி ஹஸ்திகிரி சைலா ரொம்ப அழகா சொல்ற ஹஸ்தினே ஹஸ்திகிரி சைல வஸ்து அப்படின்ற. எனக்கு ஹஸ்திகிரியில ஒரு சொத்து இருக்கு, பரதன்ற ஒரு சொத்து. அந்த சொத்தை எங்க தாத்தா சேர்ந்து யார் தாத்தானா பிரம்மாவா, பிரம்மா யஜ்யம் பண்ணிதான் வரதன் ஆவிர் வச்சார். அதனால ஹஸ்தினே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். என்னுடைய கொள்ளு தாத்தா நாங்கெல்லாம் அப்படி கஷ்டப்படுவோம் தெரிஞ்சே வரதன் ஒரு சொத்தை வச்சிருக்கா. எனக்கு அந்த சொத்து போதும், சத்தியமா இந்த ராஜன் கொடுக்கிற ஒரு தங்க காசு கூட வேண்டாம் அப்படின்னு. அவ்வளவு ரோஷம். அதை இன்னொரு இதுல ரொம்ப அழகா சொல்றார், இந்த வயிற்றுல பசி தானே தரித்திரத்துல பெரிய கஷ்டம், பசிக்கிற சமயத்தை சாப்பிட முடியாது. அதுக்கு பேர் ஜடராக்னி அப்படின்னு பேர், நம்ம வயிற்று இருக்கிற அக்னிக்கு பேர். அந்த மாதிரி கடல்ல வடவாக்னின்னு ஒரு அக்னி உண்டு, நிறைய இவ்வளவு மழை பெய்யறது, ஆனா கடல்ல மட்டும் தண்ணி எக்ஸஸும் ஆகுறதுல குறையும் ஆகுறதுல கரெக்டா மெயின்டைன் இருக்கு. ஏன்னா சமுத்திர தெளிவாலாம் சொல்றது வாழ்க்கணும் இருக்கு, எரிமலை இருக்குங்கிற மாதிரி நம்ம சம்பிரதாயம் சொல்றது வடவாக்னின்னு உண்டு. அது எப்படியும் எக்ஸஸ் இடத்துல அது உறிஞ்சிடும், அது செக் பண்ணிடும் அப்படி. அப்ப சமுதிரத்துல ஒரே இதுல மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நிகமாத்த மகாதேசிகர் சொல்றார், என் வயிற்று இருக்கிற ஜடராக்னி வடவாக்னி போல தகதகதகதன் எரிஞ்சாலும் கூட ராஜனுடைய சபையை நான் மிதிக்க மாட்டேன், என்னை காப்பாற்றுறதுக்கு என் வரதம் உண்டு. வித்யாரண்யர் படிச்சுட்டு அசந்து போறார், என்ன வைராக்கியம், இவ்வளவு கஷ்டனா கஷ்டம் வருவது வைராக்கியம் விட்டுடும். நிஜமா ஏகாசி வரதம் வைராக்கியம் விட்டு போயிடுறது, நம்ம அப்படி பழகி போயிட்டோம் இல்லையா, அவ்வளவு வைராக்கியம் ரோஷமா பட்டினி கடந்து செத்தாலும் சாமி ராஜனுடைய சபைக்கு ஏற மாட்டேன், என் வரதன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லுவேன். குச்சேல அப்படிதானே இருக்க, என்ன தரித்திரம், இதுல நிகமான அந்த மகாதேசுவர் யாராவது கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிற. அப்ப அவளுடைய பக்தர்கள்லாம் காஞ்சிபுரத்திற்கெல்லாம் முடிவு பண்ணி அவர் பிக்ஷை எடுக்க வருவார். உஞ்சவருத்தி அவர் எடுத்துட்டு வரும்போது என்ன பண்றான், நிகமாந்த மகாதேசுக்கு அரிசி பருப்பெல்லாம் போடுறான். இவன் என்ன பண்றான், அழகா இவர் நேரம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான்னு சொல்லி தங்கத்துல அரிசி பண்ணி தங்கத்துல பருப்பு பண்ணி இந்த அரிசி பருப்போட கலந்து 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 இதில் போட்டுட்டான். அவருக்கு அதெல்லாம் தெரிய ஒரு பாடு நாமஜபம் பண்ணி ஆத்தி வந்தாச்சு, மனைவி இடத்துல கொடுத்துட்டார். உடனே மனைவி இப்படி கொட்டினா கொட்டிட்டு ஐயோ புழு நெளியது ஓடி வாங்குவோன்னுட்டார். இவன் எப்படி இருக்கா பாருங்க லோகத்துல, நம்மாத்துல ஆஹா பகவான் கண்ணை திறந்துதான் அப்படின்னு. உடனே அவர் ஓடி வந்தார், என்னம்மா அப்படின்னா எவ்வளவு புழு நெளியறதுன்றார். தங்க அரிசி தங்க பருப்பை பார்த்துட்டு உடனே நிகமாத்த மாதிரி வாசம் தாமா, இந்த புழு மட்டும் ரொம்ப வம்பு பிடிச்சது, வம்சத்தையே சின்னாபின்ன மாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு செருவில் போய் ஒரு பாவப்பட்ட குச்சியை கொண்டு வந்து இந்த குச்சியினால ஒவ்வொரு தங்க அரிசி தங்க பருப்பியா தள்ளி அப்படியே பெருக்கி கொண்டு ரோட்ல கொட்டுறாரு. நமக்கு எல்லாம் முடியுமா, யாராவது கொட்டினா நம்ம போயிட்டு வந்துடுவோம். என்ன ஹிருதயம் ரோஷம் அவளுக்கு, விட்டு தலை வணங்க மாட்டாளே, வணங்கா முடியும் அந்த ரோஷம் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டாள். விவேகானந்த நிக்கிறத பாருங்க, கோடீஸ்வரன் விட்டு பிள்ளை மாதிரி நிற்பார் விவேகானந்த போஸ்ட் கை கட்டிட்டு பாருங்க. சரியா சொன்னா ஒரு சன்னியாசி சாப்பாடு கூட வெளியிலாம சுத்திட்டு இருந்தா சிக்காகோ மாநாட்டுக்கு அப்புறமா. ஆனா எங்கான ஒரு போஸ்டர்ல இவர் பிச்சை எடுத்த மாதிரி இங்கே காண கிடைக்கிறதா, தலையில டர்பனை கட்டின நிக்கிறத பார்த்தா கோடீஸ்வரன் விட்டு பிள்ளை யாரும் அப்படின்னு தான் தோணும். பார்க்கிற பார்வையில அந்த நளினம், என் சுவாமி என் கூட இருக்கார்னு திட விசுவாசம் அவனுக்கு. அந்த மாதிரி மீரா சொன்னா சன்மானத்துக்கு பாடுறவள் இல்லை அப்படின்னு சிரிச்சேன்னா சன்னியாசின்றனால கொஞ்சம் மரியாதையோட பேசிட்டார். அக்பர் பாபா ஷாக்கு சுரியன் இருக்கான, இது வரைக்கும் யாருமே சன்மானம் கொடுத்து வாங்காம அப்படி ரிப்ளை பண்ணதே கிடையாது. ஆன்சன் சிரிச்சுட்டார், மட்டும் சிரிப்பு யார்கிட்ட நடக்கிற இவருடைய திமுருத்தனம்ல எங்ககிட்ட செல்லுபடியா, மீரா மாதா கிட்ட போய் செல்லுபடியாம அவர் கிருஷ்ண தாசி அப்படின்னு நினைச்சார். ஆனா இவருக்கு எப்படியாவது மீரா கிட்ட கொடுத்துடணும்னு ஆசை. உடனே அக்பர் பாதுஷா தைரியமா ஒரு பொய்ய சொல்லிட்டார். என்ன பொய்யும் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா, நினைச்சேன் இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைச்சேன் மீரா சரித்தோம், அது பொறுமையா போடும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே
கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா
ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே
கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
Krishna
Radhe Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna
Krishna
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Krishna
Radhe Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna
Radhe Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna
Krishna Radhe
Radhe
Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna
Radhe Radhe Krishna
Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe
सद्गुरु महाराज की समस्त भागवतन को गोविंद नाम संकीर्तनम
गोविंदा गोविंदा
जय जानकी कांत स्मरणम
जय जय राम राम
गोपिका जीवन स्मरणम गोविंदा
गोविंदा
ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம்
சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்
சர்வம் குருவர்ப்பணம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्रीन्धुमाता की जय जय श्री कावेरी माता की जय ஜெய் போலோ மீரா மாதா கீ
ஜெய்
சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம்
ராமானுஜ